தலைப்பின் கீழே ஒரு சிறிய பாடத்தை நாம் தியானிப்போம். பாடத்தினுடைய தலைப்பு குரூசிஃபைட் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருத்தல். சகோதரர் ரசல் அவர்கள் எழுதின ஒரு அருமையான ஒரு சிறிய பாடம் அது. ஆக இந்த ஒரு தலைப்பின் கீழே அநேக வாய்ப்புகளில் நம் அநேக சத்தியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். அநேகமாக இது நமக்கு தெரிந்த ஒரு தலைப்பு. இதில் வரக்கூடிய சில சத்தியங்கள் நம்ம ஏற்கனவே நாம் தியானித்த ஒன்றுதான். ஆனால் இருந்த போதிலும் சற்று வித்தியாசமான ஒரு கோணத்திலே, அந்த ஒரு கோணத்திலே நாம் பார்க்கக்கூடிய சில பாடத்தினுடைய குறிப்புகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக மிக பிரயோஜனமாக, குறிப்பாக நம்முடைய இந்த பஸ்காவினுடைய காலப்பகுதி தியானத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, அறையப்படுதல், சிலுவையில் அறையப்படுதல் என்பது நிச்சயமாக நாம் அறிந்த பிரகாரமாக கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தை அது குறிக்கிறதாக அங்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளின்படி பார்க்கும்போது கிறிஸ்துவோடு கூட அவருடைய சபை ஜனங்களும் அறையப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் ஏற்கனவே அறிந்த காரியங்கள். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், சிலுவையில் அறையப்படுதல் என்று சொல்லி பார்க்கும்போது அநேகமாக நாம் இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொன்ன மாத்திரத்தில் நம்முடைய சிந்தைகளில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுவை பற்றின அந்த ஒரு காரியங்கள், கொல்கத்தா மலையில அந்த கல்வாரியிலே கர்த்தர் இயேசு அந்த சிலுவையிலே அறையப்பட்ட அந்த ஒரு சம்பவம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும்போது சபையாக அழைக்கப்பட்ட நாம் சிலுவையிலே அறையப்படுகிற அந்த காரியம், ஆக இந்த இரண்டு விதத்தில் தான் நம்ம இந்த ஒரு தலைப்பின் கீழே பாடங்களை நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு பாடத்தில் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அவர் சிலுவையிலே அறையப்பட்ட அந்த ஒரு விஷயம், அது சொல்லர்த்தமாக மாத்திரமல்ல ஆவிக்குறி ரீதியாக எந்தெந்த நிலைகளில் அவர் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தார் என்று சொல்லி இந்த ஒரு பாடத்தில் மிக அழகாக நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக அப்போஸ்தலன் பவுல் அதே போல நம்முடைய கர்த்தர் இயேசு சொன்ன சில வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். முதலாவது ஒரு வசனம், கர்த்தர் இயேசு சொன்ன அருமையான ஒரு வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் 8:34, மார்க் 8:34.
பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
அப்ப அநேகமாக இந்த வார்த்தைகள் நாம் ஏற்கனவே நாம் தியானித்த அருமையான வசன பகுதிகள் தான் அது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுக்க வேண்டும். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த பிரகாரமாக அவர்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தர் இயேசுவை பின்பற்றுவதற்கு ஒரு அருமையான அழைப்பு கர்த்தர் இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆக கர்த்தர் இயேசுவை பின்பற்றி போக விரும்புகிற யாவரும் தங்களுடைய சிலுவையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்போஸ்தல் பவுல் இதை குறித்து ஆவிக்குரிய ரீதியாக தன்னுடைய வசனங்களில் அவர் எழுதும் போது, இது கூட நம்ம ஏற்கனவே தியானித்த ஒரு பகுதி தான், கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 5:24 படிக்கலாம்.
கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள்.
கர்த்தர் இயேசு அழைத்த அந்த அழைப்பு, அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்விதமாக தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும், அழகான ஒரு விளக்கம் அப்போஸ்தல் பவுல் இந்த நிருபத்தில் அங்க கொடுத்திருக்கிறார். அதே போல கலாத்தியர்ல 2:20 கூட நம்ம படிக்கலாம், தெரிந்த வசனம்.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் எப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்.
அப்ப பார்க்கும்போது நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு கர்த்தர் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும் என்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தினுடைய ஆவிக்குரிய ஆழமான விஷயங்கள் அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனத்தில் பேசும்போது கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்க சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். அதே போல ரோமர்கள் எழுதின நிருபத்திலே 6:6 கூட நம்ம படிக்கலாம். ரோமர் 6:6,
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம்.
அப்ப இந்த வசனம் கூட விதமாக சொல்லுகிறது, நம்முடைய பழைய மனுஷனை நாம் சிலுவையிலே அறைந்திருக்கிறோம், அல்லது நம்மை கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறைய ஒப்புக் கொடுத்திருக்கிறோம், அல்லது சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தர் இயேசுவின் பின்னாக நாம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆக இந்த சிலுவை சுமக்கிற விஷயம் அல்லது சிலுவையில அறையப்படுகிற இந்த ஒரு காரியங்களை குறித்து இந்த வசன பகுதிகள் ரொம்ப ஆழமாக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதாக அங்கே இருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, லிட்டரலா நான் பார்க்கும் போது சொல்லர்த்தமாக சிலுவையில் அறையப்படுகிறது அந்த விஷயம் நமக்கு ஏற்கனவே பாடத்தில் பார்த்திருக்கிறோம். ஒரு மனுஷன் சிலுவையில அறையப்பட்டார் என்று சொன்னால், உதாரணத்துக்கு நம்முடைய கர்த்தர் இயேசு சிலுவையில அறையப்பட்டிருந்தார், அது எவ்விதமான ஒரு காரியமாக இருக்குன்னு சொன்னா சகோதரங்க சொல்லும் போது அது ரொம்ப டார்ச்சர் சொல்றார், பெயின்ஃபுல், ரொம்ப வலி மிகுந்த, வேதனை மிகுந்த ஒரு காரியம் அது. அதே போல பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஸ்லோ டெத் என்று சொல்லி அங்க சொல்றார், மெதுவாக மெதுவாக சாகிற ஒரு விஷயம், பட் ஷோர் டெத், ஷோர் டெத், கண்டிப்பாக சாகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. இது லிட்டரலா நாம் எடுத்துக்கலாம், சொல்லர்த்தமாக ஒரு மனுஷனை சிலுவையில அறைந்தால் அதுல வலி இருக்கும், வேதனை இருக்கும். அதே போல அவருடைய ஜீவன் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும், கடைசியாக கண்டிப்பாக அவருடைய ஜீவன் அவரை விட்டு போகும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மரணத்தை எதிர்நோக்கி ஆகணும், கண்டிப்பாக மரணத்திற்குள்ள அவர் சென்றாகும். இது சொல்லர்த்தம். ஆவிக்குரு ரீதியாக இந்த ஒரு காரியங்களை சகோதரர் முன்வைக்கும் போது இதற்கு எந்த ஒரு டெபினிஷன் அங்க கொடுக்கறதில்ல, ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு, சேம் டெபினிஷன் சொல்றார். அதே போல எவ்விதமாக சொல்லர்த்தமாக நான் சொல்லுகிறேனோ அதே போல ஆவிக்குரு ரீதியாகவும் சரி, ஒரு மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொன்னால் அது ரொம்ப டார்ச்சர் சொல்றார், அது ரொம்ப பெயின் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும் என்று சொல்றாரு. அதே போல சிலுவையில் அறையப்பட்ட, ஆவிக்கு ரீதியாக சிலுவையில் அறையப்பட்ட அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவன் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்துக்குள்ள செல்ல வேண்டிய ஒரு நிலை, ஆனால் கடைசியாக கண்டிப்பாக மரணத்திற்குள்ள போக வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு என்று சொல்லி அங்க சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு நிலையில தான் கர்த்தர் இயேசு சொல்றாரு, ஒவ்வொருவரும் என்னை பின்பற்றி வர விரும்பினால் கண்டிப்பாக அவர் தம்முடைய சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்றார். சிலுவையை எடுத்து அவரை பின்பற்ற வேண்டிய காரியம் அநேக பாடங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் அதுல குறிப்பிட்டு சகோதரங்க சொல்லும் போது அந்த ஒரு அனுபவம் எவ்விதமாக இருக்கும், அதாவது ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு சிலுவையில் அறையப்படுதல் அது வேதனை வலி மிகுந்தது. இங்க சொல்லும் போது சகோதரர் என்ன சொல்றாருன்னா அது எப்படி இருக்குன்னா ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங் சொல்றார், பயமும் திகிலும் நிறைந்த ஒரு நிலை சிலுவையை எடுக்கிறது, சிலுவையை எடுத்து சுமந்து கொண்டு போகிறது, அல்லது சிலுவையில அறையப்படுகிறது, சிலுவையில தொங்கி அந்த வலியை வேதனையை அனுபவிக்கிறது, அது பயமும் திகிலும் நிறைந்த ஒரு அனுபவமாக அங்க இருக்கும். நான் சொல்றது ஆவிக்குரிய ரீதியாக. ஆனா இருந்த போதிலும் அடுத்த ஒரு வார்த்தையை அங்க சொல்லும் போது முற்றிலுமாக சுய விருப்பத்தோடு முன் வந்து தன்னை ஒப்பு கொடுக்கிற விஷயம் எதுனா அதே சிலுவையில அறையப்படுகிறது. எதற்கு ஒப்பு கொடுக்கிற விஷயம் சொல்லி பார்க்கும் போது அங்கதான் சொல்றாரு, வலிய வந்து அல்லது முன் வந்து விரும்பி தன்னைத்தான் வேதனைக்கு பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு விஷயம் இது. இரண்டாவது விஷயம் அவர் சொல்றார். மூன்றாவது பார்க்கும் போது சிலுவையில தன்னை அறைய ஒப்பு கொடுக்கிற அந்த காரியம் அது தாழ்மையை அங்க வெளிப்படுத்து கூட அங்க இருக்குன்னு சொல்றார். ஒரு வித்தியாசமான ஒரு குணம் அங்க சிலுவையில அறையப்படுறதுல அது வெளிப்படுது. அது எப்படி அப்படிங்கறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததாக சொல்லும் போது ரொம்ப கிளியரா சொல்றாரு, உலகத்தினால தள்ளப்படுகிற அல்லது வெறுக்கப்படுகிற ஒரு நிலை சிலுவையில் அறையப்படுகிறது. கடைசியாக சகோதர சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, டு பி அலோன், தனியாக விடப்படுகிற ஒரு நிலை. ஆக சிலுவையில் அறையப்படுகிறது. அதுக்கு முன்பதாக கர்த்தர் இயேசுவுடைய அழைப்பு பெற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பி நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு செல்கிற இந்த காரியங்கள் நம்மை நாம் சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுக்கிறது. அப்போஸ்தல் பவுல் அவருடைய வார்த்தையின்படி கிறிஸ்துவோடு கூட நம்மை சிலுவையிலே அறைய ஒப்புக் கொடுக்கிறது. இதற்கெல்லாம் பார்க்கும்போது அந்த சிலுவையிலே நடந்தேறுகிற விஷயங்கள் ஆவிக்கு ரீதியாக இதையெல்லாம் அவங்க சொல்கிறார். திரும்பமாக ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், பயமும் திகிலும் கொண்ட ஒரு நிலை அது. வேதனைக்கு பாடுகளுக்கு தம்மைத்தான் முன்வந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய நிலை. இந்த ஒரு சிலுவையில் அறையப்படுகிறதுல அழகாக ஒரு அருமையான குணம் வெளிப்படுகிறது என்று சொன்னால் அது தாழ்மை என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. உலகத்தினால அங்க தள்ளப்படுகிறது அல்லது வெறுக்கப்படுகிறது. தனியாக தன்னந்தனியாக இந்த ஒரு சிலுவையினுடைய வலியை அனுபவிக்கிறது. ஆக சகோதர சகோதரிகளே, இந்த குணங்கள் அல்லது இந்த நிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே நமக்கு முன்பாக ஒருத்தர் இந்த ஒரு சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார், அதை அனுபவித்திருக்கிறார், அந்த சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கணும். ஏனென்று சொன்னால் அந்த வசன பகுதியில் நாம் பார்க்கும்போது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னா அந்த என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன பண்றேன், முன்ன போயிட்டு இருக்கேன், ஒருவன் நான் போகிற பாதையில் என்னை பின்பற்றி வர விரும்பினால். அப்பதான் சொல்றாரு என்னுடைய பாதை எவ்விதமாக இருக்கும் அப்படின்னா தன்னைத்தான் வெறுக்கணும் எப்படின்னா என்னை போல, தன் சிலுவை எடுக்கணும் எப்படின்னா என்னை போல, அவமானத்தை அங்க சகிக்கணும் யாரு போல, என்னை போல. என்னோட சொன்னால் நான் நடந்து சென்ற பாதை இதுதான். ஆக என்னை பின்பற்றி வருகிற ஒவ்வொரு சீஷனும், என்னை பின்பற்றி வருகிற விரும்புகிற ஒவ்வொரு மனுஷனும் இவ்விதமான அனுபவங்களுக்குள்ளாக அங்க கடந்து வர வேண்டும். ஆனால் சகோதரர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு நம்ம சொல்லும் போது சிலுவையில் அறையப்படுகிற இந்த ஒரு விஷயம், இதுல இவ்வளவு காரியங்கள் அங்கு அடங்கியிருக்கு. ஒருவர் சிலுவை எடுக்கிறதுக்கு அல்லது சிலுவையில அறையப்படுவதற்கு தன்னைத்தான் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்க சொன்னால் இவர்கள் இந்த அனுபவங்களை எல்லாம் அங்கு கடந்தாக வேண்டும் அல்லது இந்த ஒரு மனநிலைகளை அவர்கள் கடந்தாக வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்றார். இதற்கு முன்பதாக கர்த்தர் இயேசு இதே மனநிலையில அவர் கடந்து போனார் என்று சொல்லி அங்க சொல்றார். அதனால்தான் இந்த இடத்துல சொல்லும் போது கர்த்தர் இயேசு நமக்கு ஒரு முன்னோடியாக அல்லது நமக்கு முன் செல்பவராக சென்றவராக அங்கு இருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை சகோதரர்கள் அவங்க சொல்லிட்டு அடுத்தது சில முக்கியமான கேள்விகள் அங்க வைக்கிறாரு. ஏன்னா தலைப்பு வந்து சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த தலைப்பு. அப்படி பார்க்கும்போது நாம் எல்லாரும் கிறிஸ்துவோடு கூட நம்மை அறையப்படுவதற்கு நாம் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம், நம்மை நாம் அங்க அறைந்து கொண்டிருக்கிறோம், உண்மைதான். ஒருவேளை மேற்சொன்ன இந்த ஒரு நிலைகளை நம்ம அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில கடந்து கொண்டு வந்திருக்கிறோம், உண்மைதான். ஆனால் சகோ ரசல் அவர்கள் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு நாம் பதில் நிச்சயமாக கண்டுபிடிக்கணும். முதல் அவர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய சிலுவை சுமத்தல் அப்படிங்கிற அந்த வேலை அது எங்க ஆரம்பித்தது நம்முடைய வாழ்க்கையில், அது கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு அநேகம் பேருக்கு நமக்கு இன்னும் கூட தெளிவாக தெரியல நம்முடைய சிலுவை நம்ம எங்க சுமக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கறது இன்னும் கூட தெரியல. ஏதோ நம்ம சத்தியம் கேட்டோம், அந்த சத்தியத்தினுடைய அதன் மேல் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு அர்ப்பணிப்பு நம்ம பண்ணியிருக்கிறோம். அந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்வுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். சகோதர சகோதரனுடைய அன்பை நம்ம பெற்றிருக்கிறோம். அதுல நம்ம மிகுந்த சந்தோஷத்தோடு கூட தொடர்ந்து நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் சகோதரர் கேட்கக்கூடிய கேள்வி, நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சிலுவையை எந்த இடத்துல நான் சுமக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அடுத்தது சொல்லும் போது எந்த இடத்துல என்னுடைய சிலுவை அறைதல் அதாவது குரூசிஃபிகேஷன் சிலுவையில நான் அறையப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நான் என்னை சிலுவையில அறைய ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். கேள்விகள் அங்க வித்தியாசம். முதல் பார்க்கும் போது நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த நிலையில எந்த இடத்துல என்னுடைய சிலுவையை சுமக்க நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது ஏற்கனவே பாடத்துல பார்த்த பாயிண்ட் நம்ம வந்து ஞாபகப்படுத்துகிறோம். அநேகர் சிலுவையை அங்க எடுப்பதற்கு அங்க முன் வந்திருக்கிறாங்க. கமெண்ட்ஸ்ல அந்த பாயிண்ட் கொடுக்கிறார், அநேகர் சிலுவையை எடுப்பதற்கு முன் வந்திருக்கிறாங்க, ஆனால் எத்தனை பேர் அதை தொடர்ந்து சுமப்பதற்கு அங்க முன் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அது கூட நம்ம தெளிவாக யோசனை பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, இரண்டாவது பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவையில எப்போ அறைய நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம், கடைசியாக ஒரு கேள்வி அங்க கேட்கிறாரு, எப்போ நம்முடைய இந்த ஒரு பயணம் நிறைவேறும், அல்லது இந்த சிலுவை சுமத்தல் அப்படிங்கிற இந்த ஒரு காரியம் எப்போ நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆக இந்த மூன்று கேள்விக்கு உண்டான பதில் நம்ம நிச்சயமாக கண்டுபிடிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில என்று சொன்னால், இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் அடிப்படை என்று சொல்ல, இதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆக இதை பற்றின அறிவு, இதை பற்றின யோசனை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக அங்க இருக்க வேண்டும். ஆக இந்த மூன்று கேள்விகளுக்கு நம்ம எவ்விதமாக நம்ம பதில் கண்டுபிடிக்கலாம்னா, நம்மை நாம் பார்த்துட்டு நம்ம கேட்டுக்கிட்டு யோசனை பண்ணிட்டு அப்படிங்கிற விஷயம் அல்ல. அதற்கு மாறாக நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக நமக்கு முன்பாக நம்முடைய கர்த்தர் இயேசு அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு இதுவரைக்கும் நம்ம தியானித்த இந்த சில காரியங்களை அந்த ஒரு பாதைகள் வழியாக அல்லது அந்த ஒரு மனநிலையில அவர் வந்து கடந்து போயிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த மூன்று கேள்விகளையும் கர்த்தர் இயேசுவுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது நிச்சயமாகவே நாம் கூட கண்டுபிடிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மூன்று கேள்விகளுக்கு உண்டான பதில் எங்க இருக்கு. அநேகமாக நம்ம இப்பவே சொல்லிடலாம், அந்த ஒரு கடைசி கேள்வி அதுக்குண்டான பதில் என்ன இல்ல, நம்ம வாழ்க்கையில இன்னும் வரல, அது கடைசியாக அங்க தெரியும். ஆனால் முதல் ரெண்டு கேள்வி எங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த இரண்டு கேள்விகளுக்குண்டான பதில் அது ஒரு நியாயமாக நீதியாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது சொன்னால், நிச்சயமாக மூன்றாவது கேள்வி கூட நம்ம என்ன பண்ணிடலாம், அதுக்குண்டான பதில் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். நம்முடைய கர்த்தர் இயேசுவை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். கர்த்தர் இயேசு அவர் குழந்தையாக பிறக்கும் போது பிறந்த அந்த நிலை நிச்சயமாக அங்க யூதர்களுடைய சட்ட முறைமைகளுக்கு உட்பட்டு அவர் பிறக்கிறதா நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா அவர் யூதனாக பிறந்ததுனால மோசேயின் மூலமாக தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு அந்த சட்டத்தினங்களுக்கு உட்பட்டு தான் அவர் பிறந்திருந்தார். அதன்படியாக கர்த்தர் இயேசு தம்மை முழுமையாக தம்முடைய பிதாவுடைய சித்தத்திற்கு, விசேஷமாக அவர் கொடுத்த அந்த ஒரு உன்னதமான ஊழியத்திற்கு தன்னுடைய 30வது வயதில் அவர் தம்மை ஒப்புக்கொடுத்ததா நாம் பார்க்கிறோம். இந்த 30வது வயதில் பார்க்கும்போது அவர் எவ்விதமாக தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தை மற்ற ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார், அல்லது என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நான் செய்வதற்கு இப்பொழுதிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை கூட அங்க செய்கிறார். அது நமக்கு தெரியும், யோர்தான் நதிக்கரையில் யோவான் ஸ்நானம் மூலமாக அவர் 30வது வயதில் எடுத்துக்கொண்ட அந்த அருமையான ஸ்நானம், ஞான ஸ்நானம் என்று சொல்லி அங்க பார்க்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க தான் சொல்றோம் கர்த்தர் இயேசு அவர் எடுத்த சிலுவை, அவர் எடுத்த சிலுவையினுடைய ஆரம்பம். முதல் கேள்வி நம்ம திரும்பமாக ஞாபகப்படுத்திக்கலாம், ஒருவருடைய வாழ்க்கையில அவர் எடுக்கிற சிலுவையினுடைய ஆரம்பம் அது எந்த நிலையில இருக்கு, அது எந்த இடத்துல அது ஆரம்பிக்கிறது. கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல அது ஆரம்பிக்குது. கர்த்தர் இயேசு யோவான் ஸ்நான இடத்துல வந்து அவர் அந்த ஒரு ஞானஸ்தானத்தை எடுக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து கர்த்தர் இயேசுனுடைய சிலுவை, அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக சுமக்க வேண்டிய அந்த சிலுவை அது அங்கு ஆரம்பிக்கிறது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஞானஸ்தானம், இதை குறித்து கர்த்தர் இயேசுனுடைய சிந்தை, அவர் பெற்றிருந்த அறிவு அதே விதமாக இருந்தது என்று சொல்லி நம்ம நிச்சயமாக இந்த இடத்துல பார்க்கணும். நமக்கு தெரியும், ஏன்னா கர்த்தர் இயேசு என்ன விஷயத்தை அவர் பிதாவினிடம் தெரிந்து கொண்டாரோ அதை சீஷர்களாகிய நமக்கு அவர் வெளிப்படுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஞானஸ்தான உடன்படிக்கை அது எதை குறிக்கிறதா இருக்குங்க, ஞானஸ்தான உடன்படிக்கை மரணத்தை அது குறிக்கிறதாக இருக்கு என்று சொல்லி அங்க பார்க்கும். அப்ப தண்ணீர்ல மூழ்கி எழுந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அடையாளமானது நம்முடைய மரணத்தை அது குறிக்கிறதாக இருக்கு. இது ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வார்த்தை இது ஞானஸ்தானம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லிடுறோம். ஆனால் கர்த்தர் இயேசு அவர் நமக்கு வெளிப்படுத்ததுனால இந்த ஒரு ஆழமான காரியம் நமக்கு ரொம்ப லகுவாக இன்னைக்கு இருக்கு. ஆனால் அன்றைக்கு நீங்க பார்க்கும்போது எந்த ஒரு ஜனங்களுக்கும் இல்லாத ஒரு அறிவு சகோதரர் சொல்லுகிறாரு எழுதுறாரு. ஏன் யோவான் ஸ்நானகனுக்கு கூட இல்லாத ஒரு அறிவு என்னன்னா, ஞான ஸ்நானம் அல்லது திருமுழுக்கு தண்ணீர்னால் மூழ்கி எழுந்திருப்பது ஒரு மனுஷனுடைய மரணத்திற்கு அது ஒப்பாக இருக்குது என்று சொல்லி எந்த ஒரு யூதனுக்கும் அங்க தெரியாது. ஏன் யோவான் ஸ்நானகன் கூட என்ன பண்ணதுங்க அங்க தெரியாது என்று சொல்லி சகோதரர் ரசல் அங்க எழுதுறாரு. அப்ப இவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த அல்லது இவர்கள் இருக்கக்கூடிய இந்த அறியாமை நிலையில இந்த நிலை மத்தியில கர்த்தர் இயேசு இதை பற்றின ஆழமான ஒரு சிந்தை ஒரு அறிவு அங்கு உடையவராக இருந்தார். அது மாத்திரமல்ல அந்த ஒரு ஆழமான விஷயத்தை அர்த்தம் கொண்ட அந்த ஒரு வார்த்தையை ஞானஸ்தானம் என்கிற ஒரு காரியத்தை ஒரு அடையாளமாக என்ன பண்றாருனா அந்த இடத்துல அங்க துவக்கி வைக்கிறதா கூட அங்க பார்க்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நம்மை காட்டிலும் அறிவு குறைந்தவர்கள் இடத்துல போயிட்டு நம்ம எந்த ஒரு காரியத்திற்காக அவர்களிடத்தை தாழ்ந்து போய் ஏதாச்சும் நம்ம கேட்போமா? நிச்சயமாக இல்ல. ஒருவேளை வந்து ஒரு படிப்பின் விஷயம் நீங்க எடுத்துக்கலாம். அப்ப எல்லாவித படிப்பு உலக சம்பந்தமான படிப்பு எல்லாம் வந்து ஒருத்தருக்கு தெரியுது. ஆனா அவருக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும்னு சொன்னால் எந்த ஒரு அறிவும் இல்லாத ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டு அவர் கேட்பாரா? அதை போய் அவர்கிட்ட வந்து எதிர்பார்ப்பா? நிச்சயமாக இல்ல. சகோதரர் எழும்போது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை இங்க கொடுக்கிறாரு. யோவான் ஸ்நானகருக்கு ஞானஸ்தானத்தை பத்தி நிச்சயமாக தெரியாது. குறிப்பாக அந்த ஆவிக்குரிய அர்த்தம் ஒரு மனுஷனுடைய மரணம் என்று சொல்லி அங்க தெரியாது. ஏன்னு சொன்னா நமக்கு தெரியும், யோவான் ஸ்நானகன் அவர் கொடுத்த அந்த ஞானஸ்தானம் அது எதை பற்றிதாக இருந்துச்சுங்க? ஆமா, பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு ஏற்ற விதமான ஒரு ஸ்தானத்தை அவர் கொடுத்துட்டு இருந்ததாக அங்க பார்க்கும். ஆக அதே ஒரு அறிவு தான் யாரு கூட இருந்தது? யூதர்களுக்கு கூட இருந்தது. ஏன்னா வந்து இவர் அப்படிதான் டீச் பண்ணிருக்கார் மற்ற ஜனங்களுக்கு யூதர்களுக்கு. அவர் அவிதமாக தான் போதகம் பண்ணியிருக்கிறார் யோவான் ஸ்நானகன். அப்படி இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் இயேசு அவர் முற்றிலும் வேற ஒரு கோணத்துல, அதுவும் இந்த ஒரு விஷயம் அது இவர் சொல்லக்கூடிய இந்த ஒரு சத்தியம் தான் உண்மை என்று சொல்லுகிற அந்த ஒரு காரியம், ஞானஸ்தானம் என்பது ஒரு மனுஷனுடைய மரணத்துக்கு ஒப்பாக அங்க இருக்கு அல்லது ஒரு மனுஷனுடைய மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்க இருக்கிறது என்கிற ஒரு உன்னதமான ஒரு சத்திய ஒரு நோக்கு அவர்கிட்ட இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் இயேசு என்ன பண்றார்? போயிட்டு யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிருக்கலாம், சொல்லிருக்கலாம், எப்ப நீ கொடுக்கிற ஞானஸ்தானம் என்னது? இது மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம், பாவத்திலிருந்து அவர்களை மனம் திரும்ப செய்யக்கூடிய ஒரு ஞானஸ்தானம். ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஞானஸ்தானம் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு மனுஷனுடைய மரணத்தை அது குறிக்கிறதாக அங்க இருக்கு. இது நீ மூலம் தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு ஏதாவது சொன்னாருங்களா? நிச்சயமாக அங்க இல்ல. அப்ப பார்க்கும்போது சகோதரர் ரசல் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் இயேசுவை காட்டிலும் இந்த ஒரு விஷயத்துல அறிவு குறைந்தவராக இருக்கக்கூடிய யோவான் ஸ்நானகரிடம் போயிட்டு கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு? இப்போது எனக்கு இடம் கொடு சொல்றார். அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படி சொல்லும்போது, இல்லப்பா நீ என்ன பண்ணு, இப்போ எனக்கு இடம் கொடு என்று சொல்லி அங்க சொல்றார். சிலுவையை சுமக்கக்கூடிய அதை எடுக்கக்கூடிய அந்த தருணத்தில் கர்த்தர் இயேசு காண்பித்த ஒரு உன்னதமான குணம், ஏற்கனவே அந்த சில குணாதிசயங்களை குறித்து அங்க பேசும்போது சிலுவையை எடுத்து அதுல சுமந்து கொண்டு அதிலே தன்னைத்தான் அறைய ஒப்புக் கொடுக்கிற அந்த ஒரு நிலை, அதுல ஒரு அருமையான ஒரு வார்த்தை அங்க முன்வைத்திருந்தோம், தாழ்மை என்று சொல்லி அங்க பார்த்தோம். ரசல் திரும்பமாக இந்த இடத்துல அங்க ஞாபகப்படுத்துகிறாரு. ஏற்கனவே நாம் சொன்ன அந்த ஒரு அருமையான குணாதிசயம், நிச்சயமாகவே சிலுவையை எடுக்கக்கூடிய ஒவ்வொருடம் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப ஒரு அருமையான ஒரு குணநலமாக அங்க இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம் அது ஆரம்ப குணம் மாத்திரம் கிடையாது, அந்த தாழ்மை என்பதுங்க கடைசி வரைக்கும் அங்க இருக்கணும். சிலுவையை எடுத்து அந்த சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையில தன்னுடைய ஜீவன் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு தாழ்மை என்கிற அருமையான குணம் நிச்சயமாக சிலுவையை எடுக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் அங்க வேண்டும். இந்த இடத்துல அருமையான ஒரு விஷயத்தை சகோதரர் அங்க எழுதுகிறார். இவ்விதமாக யோவான் ஸ்நான இடத்துல போயிட்டு தாம் வந்து தேவனுடைய குமாரன், உன்னதமுள்ள தேவனுடைய அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி தீர்கிற ஒரு குமாரனாக இருந்தாலும் கூட கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, இந்த யோவான் ஸ்நானத்தை வந்து தம்மை தாழ்த்திக்கு என்ன பண்றாரு, அவங்க அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்று சொல்லி அங்க பார்க்கிறார். சகோதர சகோதரிகளே, இது ஒரு அருமையான ஒரு குணாதிசயமாக எங்க இருக்கு. இது சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு சிலுவையை அங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அந்த நிலையுடைய ஆரம்பம் என்று சொல்லி அங்க சொல்றார். நமக்கு தெரியும், ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கும். அந்த பொருளை நம்ம தூக்க அங்க எடுக்க நினைக்கும் போது, அல்லது அதை எடுக்கும் போது அதனுடைய பாரம் எங்க வரும், அதனுடைய வெயிட், ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், அதனுடைய வெயிட்டை நம்ம ஃபீல் பண்ணுவோம். இங்க சகோதரி சொல்லும் போது, தன்னுடைய சிலுவை கர்த்தர் இயேசு அந்த யோர்தான் நதிக்கரையில் அவர் எடுக்கும் போது, கை வீச்சு அதை எடுக்கும் போது, முதல் முதல்ல அவர் பாரத்தை என்ன பண்ணார்னா, அவர் ஃபீல் பண்ணாரு. அது என்ன பாரம் அப்படின்னு பார்க்கும் போது, தன்னை காட்டிலும் இவர் உன்னதமுள்ள தேவனுடைய குமாரன் தான். ஆனா அவர்கிட்ட போயிட்டு, யோவான்ஸ்தானன் போயிட்டு அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய கரங்களை நீட்டி அந்த சிலுவையை எடுக்கும் போது அவர் அனுபவித்த அந்த முதல் பாரம் என்று சொல்லி அங்க சொல்றாங்க. ஏன்னா நமக்கு தெரியுமே, ஒருவேளை திரும்பமாக உதாரணம் சொல்ல வேண்டும் சொன்னால், படித்தவன் நான் என்று சொல்லி பார்க்கும் போது, படிக்காத ஒரு மனுஷன்ட்ட போய் நான் பேசுறது, அவரோடு பழகிறது, இல்ல அவரோடு கூட மற்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் தான். நமக்கு ஒருவேளை இப்போ பழகி போயிருக்கலாம், ஆனா பொதுவாக ஒரு மனுஷனுக்கு நம்ம பார்க்கும்போது, ஒருவேளை கர்த்தர் இயேசு அந்த நிலையில நினைத்தாரா அப்படின்னு பார்க்கும்போது, நிச்சயமாக இல்ல. தேவனி சித்தம் அது நிறைவேறியாக வேண்டும், அது இப்போ ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி தம்மை முழுமையாக அங்க தாழ்த்தினார் என்று சொல்லி அங்க பார்க்கும். சோ கர்த்தர் இயேசுவனுடைய அந்த குணத்தை ரசல் இங்க வெளிப்படுத்துகிறார். யோவான் ஸ்நானத்திட்ட போயிட்டு அவர் ஞானஸ்நானம் எடுக்க அங்க முன் வரும்போது முற்றிலுமாக தம்மை என்ன பண்றாருன்னா, அங்க தாழ்த்துகிறார். யோவான் ஸ்நானத்துக்காக அல்ல. இங்க பார்க்கும்போது திரும்ப அடுத்த வார்த்தை சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தை அங்க நிறைவேற்றும்படியாக மனுஷருக்கு முன்பாகவும் என்ன பண்ணார், தன்னை அங்க தாழ்த்த அங்க ஆரம்பிக்கிறார். அப்ப அவருடைய தாழ்மை என்கிற அந்த குணம் அங்க முதன் முதலாக அங்க வெளிப்படுகிறது. இது என்ன எவ்விதமாக சொல்றாருன்னு பார்க்கும்போது, அவருடைய சிலுவையினுடைய முதல் பாரம், அந்த பாரத்தை அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு முதல் கட்டம், முதல் நிலை என்று சொல்லி இங்க சொல்லுகிறதா அங்க பார்ப்போம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லாவே விளங்கியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்ததாக சொல்லும் போது, கர்த்தர் இயேசுவுடைய சிந்தை, என்னுடைய சிலுவை நான் எடுக்கிறதின் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இதோ என்னுடைய மரணத்தை நான் என்ன பண்ற போது நான் துவக்குகிறேன். அப்ப மரணத்துக்குள்ளாக போகக்கூடிய அந்த நிலையினுடைய முதல் ஆரம்ப பகுதி என்று சொல்லி அங்க பார்ப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ஒன்று. இரண்டாவது பார்க்கும் போது, கர்த்தர் இயேசு இப்போ தன்னுடைய சிலுவையை அங்கு கண்டுபிடித்து அதை கையில எடுக்கிறாரு. அதனுடைய பாரம் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக அங்க கூடுகிறது, இன்னும் கூட அதிகமாக அங்க கூடுகிறது. எந்த இடத்துலனா, அதே யோர்தான் நதிக்கரையில. ஒரு வசனம் நீங்க படிக்கலாம், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:12.
அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு,
போதும், அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், யூதர்களுடைய கண்ணோட்டம் அவருடைய பார்வை, ஏன் யோவான்ஸ்தானுடைய பார்வை, ஞானஸ்தானம் எடுக்கிறது எதை அங்க வெளிப்படுத்துகிறதா இருக்கலாமா, பாவம் செய்தவங்க மனம் திரும்பி வந்து அவர்கிட்ட எடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஆக யோர்தான் நதிக்கரையில வந்து ஸ்நானம் எடுக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்களாமா, பாவம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். யோவான் சொன்ன விதமாகத்தான் அங்க போதிச்சிருக்கிறார். ஒருவேளை அவருடைய பாவத்தை உணர்த்தி இவர் பிரசங்கம் பண்ணும் போது, தேவனுடைய வார்த்தைகளை அங்க கூறும் போது, அதுல மனம் திரும்பி வரக்கூடிய ஜனங்களுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, ஸ்நானம் கொடுக்கிறார், ஞான ஸ்நானம் கொடுக்கிறதாக அங்க பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில் பார்க்கும்போது, யூதர்கள் ஒரு 10 பேர் 15 பேர் கூட்டமா போயிட்டு அங்க ஸ்நானம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு யூதன் இன்னொரு யூதனை பார்க்கும்போது என்னதான் நினைச்சிருப்பாருங்க, இவர் என்ன பாவம் செஞ்சாரோ தெரியல, ஆனா இருந்தாலும் மனம் திரும்ப இருக்கிறாரு, நமக்கு முன்பாக போய் ஸ்நானம் எடுக்கிறார். அவர் இவரை பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பாங்க, இவர் என்ன பாவம் செய்தாரோ தெரியல. இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த வரிசையில யார் கூட வரா, கர்த்தர் இயேசு கூட அங்க வருகிறதா பார்க்கும். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 10 யூதர்கள் அங்க நிற்கும் போது கர்த்தர் இயேசு கூட என்ன பண்றாரு, ஸ்நானம் எடுக்க அங்க வருகிறாரு. அப்ப இந்த யோவான்ஸ்நாட்ட போயிட்டு தனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக அங்க கேட்கும் போது மற்ற யூதருடைய பார்வையில கர்த்தர் இயேசு என்னவா தான் நினைச்சிருப்பான், இவரும் ஒரு பாவி என்று சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்க. இவர் என்ன பாவம் செய்தாரோ தெரியல, யோசனை பண்ணிப்பாங்க. இவரும் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக என்ன பண்ணாங்க, அங்க என்னப்பட்டார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கும் போது கர்த்தர் இயேசு நமக்கு தெரியும், அவர் பாவம் இல்லாதவர், பரிசுத்தர், பாவத்திற்கு எப்படி இருக்காங்களா அவர், ஆமா பாவிகளுக்கு அப்படிங்கிறது கிடையாது, பாவத்திற்கு அவர் விலகினவராக அங்க இருக்கிறார். அது மாத்திரம் அவருடைய முந்தைய நிலை பார்க்கும் போது சர்வ வலமையில் தேவனுடைய ஒரே சிருஷ்டிப்பு அவர் தான். அவருடைய மடியில அருமையாக தவழ்ந்து கொண்டிருந்த ஒரு குழந்தை போல அவர் இருந்தார். அது மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த கர்த்தர் அவர் தான், தேவனுடைய வார்த்தையாக அங்க இருந்தாரு. உன்னதமான நிலையில அவர் இருந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்க வந்து ஒரு மனுஷர் கையில வந்து அவர் அந்த ஸ்நானம் எடுக்கிறது ஓகே இருக்கட்டும், மற்ற மனுஷர்கள் மத்தியில் அவர்கள் பார்வையில் இவர் கூட ஒரு பாவியாக ஒரு அக்கிரமக்காரனாக எண்ணப்பட்ட நிலை கர்த்தர் இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காங்களா? ஒருவேளை அப்படி பேசிட்டு இருந்திருப்பாங்களே, இவர் என்ன பாவம் செஞ்சாரோ தெரியல. இதுக்கு முன்பாக கர்த்தர் இயேசுவை அறிந்திருக்க வாய்ப்பு சில பேருக்கு இருந்திருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இதுக்கு அப்புறம் தான் இவருடைய வலமையில் ஊழியம் அங்க துவங்க காத்திருக்கிறது. ஆனால் இருந்த போதிலும் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் போது இவரை பற்றி அறியாத ஜனங்கள் இவரும் அக்கிரமக்காரர் ஒருவராக இருக்கிறார், இவரு கூட பாவிகள் ஒருவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை பற்றி நினைக்கும் போது கர்த்தர் இயேசுடைய மனநிலை விதமாக அங்க இருந்திருக்கும் என்று சொல்லி அங்க நிச்சயமாக பார்க்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, இங்க பார்க்கும் போது ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் தன்னுடைய மனத்தாழ்மையை அங்க காண்பித்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இங்க அடுத்ததாக அவருடைய சிலுவினுடைய பாரம் எங்க கூடுச்சு அப்படின்னு பார்க்கும் போது இவர் கூட அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்படும் போது அவருடைய சிலுவின் பாரம் கூட கொஞ்சம் கூடுனதாக சகோதரங்க எழுதுறார். அடுத்ததாக நீங்க பார்க்கலாம், அந்த யோர்தான் நதியில அவர் ஸ்நானம் பெற்று எழுந்திருக்கும் போது இன்னும் கூட அவருடைய சிலுவையின் பாரம் அங்க கூடுகிறதா அங்க பார்க்கிறோம். அது எப்படி அப்படின்னு பார்க்கும் போது அவர் கரையேறின உடனே பரிசுத்தாவே ஆச்சுங்க, புறாவை போல அவர் மேல இறங்கினதாக அங்க வசனம் அங்க சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பிதாவுடைய விருப்பம் அவருடைய ஆசை அங்க சொல்லப்படுகிறது வார்த்தைகளாக. இந்த விதத்தில் பார்க்கும் போது கர்த்தர் இயேசுடைய சிலுவை அதனுடைய பாரம் இந்த இடத்துல எவ்விதமாக இன்னும் கூட்டப்பட்டது சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும் போது இதுவரைக்கும் என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு முன் வந்து அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கிறாரு. எடுத்து அவர் கரை ஏறின உடனே இப்ப பிதாவினிடத்திலிருந்து ஒரு அங்கீகாரம் அங்க வருது. இன்னும் கூட பார்க்கும்போது பிதாவினிடத்திலிருந்து ஒரு ஒப்புதல் அங்க வருது. எப்படி அப்படின்னா, ஓகே இப்ப இருந்து என் மகனை நீங்க என்ன பண்ணிடலாம், உங்க வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப அது பல கோணங்கள் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் இயேசுவுடைய 30வது வயதுல ஞானஸ்நானம் எடுத்தோம்னா அவருடைய சொந்த ஊழியம் அங்க ஆரம்பிக்கிறது ஒன்று. இன்னொன்று பார்க்கும்போது ஒட்டுமொத்த யூத ஜனங்களுக்கும் நேரடியாக அதிகப்படியான அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி அங்க மீண்டுமாக அங்க ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி அங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலக ஜனத்தினுடைய மீட்பின் வேலை எங்க ஆரம்பிக்குது, அந்த யோர்தான் நதிக்கரையில ஆரம்பிக்குது என்று சொல்லி அங்க பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமான காரியம் தான். பிதாவுடைய திட்டம் அங்க நிறைவேறுவதற்குண்டான ஆயத்தம் நிலை அங்க ஆரம்பிக்குது என்று சொல்லி அங்க பார்க்கலாம். ஆனா இன்னொரு வகையில பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவை குறித்து அவரை குறித்து பார்க்கும் போது, ஒருவேளை அவர் இவ்விதமாக நினைத்திருப்பார் என்று சொல்லி நம்ம சொல்லல, ஆனா இந்த சிந்தை கூட அவருக்குள்ள இருந்திருக்கும். எப்படின்னா, இதோ என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நான் செய்வதற்கு நான் இப்போ ஒப்புதல் அங்க கொடுத்திருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னுடைய பாடுகளும் வேதனைகளும் சோதனைகளும் எங்கிருந்து ஆரம்பிக்குது, எனக்கு இங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நிச்சயமாக கர்த்தர் இயேசுவினுடைய இதயத்தில் அங்க யோசனை பண்ணிருக்கலாம். இதை குறித்து சகோதரர் எழுத போது அவர் எடுத்த தீர்மானித்த அந்த சிலுவையினுடைய பாரம் மீண்டுமாக என்ன பண்ணிருக்குங்க, அந்த இடத்துல கூட்டப்பட்டிருக்கு. எப்படின்னா, என்னுடைய பிதா எனக்கு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அவர் அங்கீகாரம் கொடுத்துட்டார், ஒப்புதல் கொடுத்துட்டார், அவருடைய வேலையை நான் செய்து ஆரம்பித்து செய்து முடிப்பதற்கு அங்கு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அதனுடைய பாரத்தை முற்றிலுமாக யார் தான் உணர்ந்தாங்க அப்படின்னு பார்க்கும் போது கர்த்தர் இயேசு. அந்த ஊழியத்தினுடைய பொறுப்பை யார் தான் உணர்ந்தாங்க பார்க்கும்போது கர்த்தர் இயேசு. அதுதான் முன்னாடி பாயிண்ட்ல சொல்லும் போது, சிலுவை எடுத்து அதை சுமந்து அதை சகித்து அதுல தன்னைத்தான் அறைய ஒப்பு கொடுக்கிறவங்க எப்படிதான் இருப்பாங்கன்னா, டு பி அலோன், அவ்வளவுதான், தனியாக, தன்னந்தனியாக. இப்ப கர்த்தர் இயேசு இந்த நிலையில தன்னுடைய சிலுவையை அவர் எடுக்கும் போது அதனுடைய பாரம் இனவதிமாக கூட்டப்பட்டிருக்க எந்த வகையில பார்க்கும்போது, என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நான் சரிவர அதை நிறைவேற்றணும், அந்த சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய முழு பொறுப்பு, என்ன வார்த்தை சொல்லாம அந்த பாரமான பொறுப்பு, அந்த பாரமான ஊழியம் இப்ப என் மேல அங்க சுமத்தப்பட்டிருக்கு. ஆக இந்த ஒரு பாரம் இங்க துவங்கி தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையில தொடர்ந்து வந்து கடைசியாக என்னுடைய மரணத்தில் அது நிறைவேற காத்திருக்கிறது. இந்த வகையில் கர்த்தர் இயேசு அங்க சிந்திக்கும் போது அவர் எடுத்த அந்த சிலுவினுடைய பாரம் இன்னும் அதிகமாக கூட்டப்பட்டது என்று சொல்லி அங்க பார்ப்போம். அருமையான சகோதர சகோதரிகளை, ஏற்கனவே நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிலுவை எடுக்கக்கூடிய அந்த இடம் அது எங்க ஆரம்பிக்கிறது, சிலுவையோட எடுக்கக்கூடிய அந்த நிலை எங்க ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நம்மை நாம கேட்டிருந்தோம். அப்படி பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவை இங்க முன் வைத்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில அவர் எடுத்த அந்த சிலுவை, அந்த சிலுவினுடைய பாரம் எங்கிருந்து அவர் அதை அனுபவிக்க ஆரம்பித்தார் என்று சொல்லி பார்க்கும் போது, அவருடைய உடன்படிக்கை என்று சொல்லி அங்க பார்க்கும். இப்ப நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம், அநேகம் பேர் நம்ம வல்ல உடன்படிக்கை செய்திருக்கிறோம், தேவனுடைய சித்தத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லி நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எத்தனை பேர் நாம் ஒப்பு கொடுத்த அந்த ஒரு நாள்ல, அந்த ஒரு நேரத்தில் அல்லது அந்த காலப்பகுதியில் அந்த பாரத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிலுவையின் பாரம் எங்க ஆரம்பிச்சிருக்கு அல்லது அந்த சிலுவை நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டேட் நம்ம சொல்லுவோம், இந்த தேதியில இந்த மாதத்தில் இந்த வருஷத்துல நான் தேவனோடு கூட ஒப்புரவாயிருக்கிறேன், அவருடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அதை நம்ம சரியாக சொல்லலாம். ஆனால் எந்த மனநிலையில அதை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, அநேகமாக நம்முடைய இருதயங்களில் நமக்கு கேள்விகள் தான். என நமக்கு தெரியும், நம்ம ஒவ்வொருவரும் அநேகமாக அந்த ஒரு பொறுப்பை கையில வாங்கும் போது அந்த பொறுப்பை, அந்த பொறுப்புக்குண்டான பாரத்தை நம்ம அதிகமாக அங்க உணர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லாமையே போயிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு பக்கம் பக்கமாக அந்த ஒரு ஒப்புரவாதலுக்குள்ள வரக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள் அவர்கள் இன்னும் அதிகப்படியான ஒரு சத்திய வெளிச்சத்தின் கீழே இருந்து அந்த ஒரு பொறுப்பை கையில வாங்கும் போது ஒருவேளை அவர்கள் அந்த ஒரு பாரத்தை அவர்கள் உணர்ந்திருக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தெல்லாம் பார்க்கும்போது சில நாட்கள் கழித்து, சில சூழ்நிலைகள் கழித்து, நம்முடைய வாழ்க்கையில சில கால பகுதிகள் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாரத்தை உணர்ந்து அப்புறம் நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம் சொல்லி அங்க பார்க்கும். ஆக இந்த கேள்வியை நம்ம கர்த்தர் இயேசுவுக்கு நம்ம பொருத்தி பார்க்கும் போது, இவ்விதமாக தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை தனி ஒருவராக அவர் எடுத்து அந்த பாரத்தை சுமந்தவராக அதை நிறைவேற்றும்படியாக அவர் விரும்பினார். அந்த ஒரு காலப்பகுதியிலிருந்து அவருடைய சிலுவையின் பாரம் அவருடைய தோள்கள் மேல அங்க சுமத்தப்பட்டது. ஒவ்வொரு நிலையிலையும் அந்த ஒரு பாரம் கூட்டப்பட்டது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் போது, அருமையான சகோதர சகோதரியே, கர்த்தர் இயேசுவுடைய வாழ்க்கையில அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு மீண்டுமாக ஒரு சிலுவையினுடைய பாரம் அவருடைய தோள் மேல அங்க வைக்கப்படுது. ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் எங்க போனார்? ஆமா, வனாந்திரத்திற்கு அவர் போகிறதா கூட அங்க பார்க்கிறோம். இங்க சொல்லும் போது இந்த அர்ப்பணிப்பின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் கான்சிக்ரேஷன் சொல்றார் சகுரசல். கர்த்தரை தன்னுடைய தேவனுக்கு முழுமையாக தம்மை அர்ப்பணித்த அந்த ஒரு நிலையில இருக்கும் போது இந்த அர்ப்பணிப்பின் ஆவி அவரை வனாந்திரத்திற்கு அழைத்து சென்றது என்று சொல்லி அங்க வசனம் பார்க்கும் போது, ஆவியானவர் இருக்குங்களா, பரிசுத்தாவின் இருக்கும் இல்லையா, பரிசுத்தாவி வந்து அவரை வனாந்திரத்துக்கு. இங்க சகோதர சொல்றாரு அர்ப்பணிப்பின் ஆவி. வனாந்திரம் என்பது நமக்கு தெரியும், அது என்னதுங்க, உலகம் அல்லது உபத்திரவம் என்று சொல்லி அங்க சொல்லலாம். அப்ப அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில இதை ஒப்பிட்டு பார்க்கும் போது, மீண்டுமாக நம்மை உலகத்திற்குள்ளாக, அந்த உலகத்துக்கு அடுத்த உபத்திரங்களுக்குள்ளாக எது நம்மை அழைத்து செல்கிறது அல்லது நம்ம போவதற்கு எது நம்மை உந்தி தள்ளுகிறது என்று சொல்லி பார்க்கும் போது வேற எது இல்லை. ஒரு வகையில நம்ம பார்க்கல சொல்லலாம், உலகத்திலிருந்து சாத்தான் என்ன பண்ற, நம்மை பிடித்து எழுக்கிறார் என்று சொல்லி அங்க சொல்லலாம். ஆனால் இங்கு நம்ம சொல்லும் போது நம்முடைய அர்ப்பணிப்பின் ஆவி நாம் பாடுபடுவதற்கும் நாம் வேதனைகளை சகிப்பதற்கும் அதை பெற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய அர்ப்பணிப்பின் ஆவி என்ன பண்ணுது, நம்மை உந்துகிறதாக அங்கு இருக்க வேண்டும். இங்கு சொல்லும் போது நம்முடைய கர்த்தர் இயேசு கவிதமாக அங்க நடந்திருக்குது. ரசல் அந்த அருமையான வார்த்தையை அங்க சொல்லியிருக்கிறார், ஸ்பிரிட் ஆஃப் கான்சிக்ரேஷன் சொல்லியிருக்கிறார். அவ்விதமாக நம்ம பார்க்கும் போது வனாந்திரத்தில் போயிட்டு அவர் என்ன பண்ணினார், அநேக சகோதரிகள் சொல்லும் போது அவர் தியானம் பண்ணார், அல்ல பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை என்ன பண்ணார், அவர் வந்து வாசித்தார், அதை தியானம் பண்ணினார் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. சகோதரி இங்க ஒரே ஒரு வரியில அங்க சொல்றாரு, தன்னுடைய பிதாவினுடைய திட்டத்தை அவர் முற்றிலுமாக அங்க வனாந்திரத்தில் புரிந்து கொண்டார். அது ஒண்ணு சொல்றாரு, அது மாத்திரமல்ல அந்த திட்டத்தில் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எவ்விதமாக இருக்கும் என்பதை பிதாவின் இடத்திலிருந்து என்ன பண்ணாருங்க, அதை பற்றின விஷயங்களை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். கடைசியாக சொல்லும் போது தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும், அது உண்மைதான், ஆனா எந்த எந்த விதத்தில் நிறைவேற்ற வேண்டும் சகோதரி சொல்லும் போது இன் ஒபீடியன்ஸ் சொல்றார். திரும்ப சொல்லும் போது அவர் கீழ்ப்படுதலோடு கூட தன்னுடைய பிதாவுடைய சித்தத்தை என்ன பண்ணலாமா அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் உணர்ந்து கொண்டார். இன்னொரு வகையில் பார்க்கும்போது தேவனால அந்த வனாந்தரத்தில் அவர் போதிக்கப்பட்டார் என்று சொல்லி நான் சொல்லலாம், கற்பிக்கப்பட்டார் என்று சொல்லி நான் சொல்லலாம். என்னோடு சொன்னால் அவருடைய ஒட்டுமொத்த அந்த 3.5 வருஷ காலம் முழுவதுமாக அவர் விதமாக தான் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் அவர் கடத்தி கொண்டு போனார் என்று சொன்னால், நமக்கு ஒரு அன்பான சகோதரர் அங்க கலந்து கொண்ட ஒரு விஷயம், அதே போல சகோதரர் அவருடைய ரசல் அவருடைய ரைட்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம், ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதுல கர்த்தர் இயேசு தன்னுடைய பிதாவுடைய சமூகத்தில் அவர் போய் எவ்விதமாக நிற்பார் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு ஒரு உதாரணம் அங்க வைக்கிறாங்க. எப்படின்னா ஒரு காலியான பாத்திரம் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க, ஒரு காலியான பாத்திரம் போல கர்த்தர் இயேசு தன்னுடைய பிதாவுடைய சமூகத்தில் போய் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில போய் அவர் நிற்பாராமா. எதற்காக, ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இந்த கான்சிக்ரேஷன், அதாவது அவர் ஞானஸ்தானம் எடுத்த அந்த ஒரு இடத்துல அவர் பரிசுத்தாவை அவர் பெற்றுக்கொண்டார். இன்னும் வசனங்கள் அங்க சொல்லுது கர்த்தர் இயேசு அவரை பிதாவாகிய தேவன் அளவில்லாமல் என்ன பண்ணாங்க, அவருக்கு ஆவி அங்க கொடுத்திருக்கார் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இயேசுவை குறித்து அங்க எழுத்துக்களை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில தன்னுடைய பிதாவுடைய சமூகத்தில் ஒரு வெற்று பாத்திரமாக போய் அவர் நிற்பாராமா, அமைதியாக அவர் நிற்பாராமா, எதிர்க்க அவர் நிற்கிறார் என்று சொன்னால், என்னுடைய பிதாவே நீங்க இந்த நாளில் என் மூலமாக இந்த உலகத்திற்கு என்ன சத்தியம் கொடுக்க போறீங்க, என்ன போதிக்க போறீங்க, என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க, அதே போல உம்முடைய திட்டம் இந்த நாளில் என் மூலமாக எவ்விதமாக அது நடைபெற காத்திருக்கிறது, அது நான் உங்ககிட்ட நான் வேண்டிக்க மாட்டேன், அதை நீங்களே பார்த்து என்ன பண்ணணும் எங்களுக்கு தரணும். அது மாத்திரமல்ல பாருங்க, ஒரு வெற்று பாத்திரம் அப்படிங்கும் போது நமக்கு தெரியும் காலியான பாத்திரம் தான் முழுமையாக என்ன பண்ணுங்க, அது நிரம்பும். ஏற்கனவே அது ஃபில் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இல்ல, அரைக்குடமாக இருந்துச்சுன்னா மீதி அரைக்குடம் தான் அடுத்த விஷயங்களை நிரம்புறதா இருக்கும். ஒரு காலியான பாத்திரமாக முழுமையாக தாம் பிதாவுடைய சித்தத்தினால நிறைவேற்றப்படணும், பிதாவுடைய ஆவியினால அங்க நிறைவாகணும், பிதாவுடைய சிந்தையில அவர் முழுமை பெறணும். அதே முழுமையான சிந்தை அந்த பரிபூரணம் உள்ள அந்த ஆவி நிறைவான தேவனுடைய திட்டத்தினால அந்த நாள் முழுவதுமாக கர்த்தர் இயேசு அவருடைய ஊழியத்தை பிதாவுடைய சித்தத்தை அங்க நிறைவேற்றினார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். திரும்பமாக என்ன, அந்த நாள் முழுவதுமாக பிதாவுடைய சித்தத்தை அங்க செய்யும் போது அந்த பாத்திரம் எப்படி இருக்கும், மறுபடியும் காலியாக மாறிடும். அநேகமாக நம்ம பார்த்திருக்கிறோம் பிதாவுடைய தேவனுடைய சமூகத்தில் போய் கர்த்தர் இயேசு எப்படியெல்லாம் ஜெபிப்பார்க்கலாமா, உரத்த சத்தத்தோட அவர் ஜெபிக்கிறதாக வசனம் சொல்லுது, கண்ணீரோட அவரை ஜபித்திருக்கிறார். அதே போல ராம் முழுவதும் கூட என்ன பண்ணிருக்கிறார், அவர் ஜபித்திருக்கிறார். அப்ப ஒரு பகுதியில அவர் அடுத்த நாளுக்குண்டான அந்த ஒரு திட்டம், அதே போல தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில பிதாவுடைய சுத்தம் நிறைவேறக்கூடிய அந்த விஷயங்கள் இதற்காக அவர் மன்றாடி போராடி அங்க ஜபித்திருக்கலாம். அதே போல இன்றைய நாளில் என் மூலமாக பிதாவை உங்களுடைய சித்தம் பரிபூர்ணமாக நிறைவேறி இருக்குது, அதற்கு உங்களுக்கு ஸ்தோத்ரம், நன்றி. இது நிச்சயமாகவே அவருடைய நாளின் கடைசி வேளையில பிதாவுக்கு அங்க சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருப்பார், போயிருப்பார். விதமாக அன்றாடம் ஒவ்வொரு நாளும் பிதாவுடைய சித்தத்தை அவர் பெற்றுக்கொண்டவராக தன்னுடைய நாட்களை அவர் நகர்த்தினார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஆக இதெல்லாம் எதனால எப்படி அப்படின்னு பார்க்கும் போது வனாந்திரத்தில் இவர் பிதாவினுடைய சமூகத்தில் இருந்து முற்றிலுமாக தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த ஒரு நாட்கள்ல நிறைவேறக்கூடிய அவருடைய திட்டத்தை முழுமையாக என்ன பண்ணிருக்கிறார், அவர் தெரிந்து கொள்கிறார். பிதா அங்க சொல்லிக் கொடுக்கிறார், என்னுடைய திட்டத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டும். எந்த வகையில் அப்படின்னு பார்க்கும் போது கீழ்ப்படிதல் மூலமாக என்ன பண்ணணும், என்னுடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். சகோ ரசல் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியில் சகோதர சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு 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 டைரக்டர் மாதிரி யார் இருந்தாங்க அப்படின்னா பிதாவாக தேவன் இருந்தாராம். அப்ப ஃபுல் டைரக்ஷன், அதாவது அந்த நாளுக்குண்டான எல்லா வழிநடத்துதலும் யார் தான் கர்த்தர் இயேசுவுக்கு அங்க கொடுக்கிறார்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் மாத்திரம் தான். இவருடைய வேலை என்ன அப்படின்னா, இவர் ஒரு வெறும் பாத்திரமா போய் நிப்பாரு, அவர் ஃபில் பண்ணுவாரு, அதையெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுவார், ஜனங்களுக்கு முன்பாக அவர் செலவழிப்பார். காலியானோட மறுபடியும் போய் என்ன பண்ணுவார், தேவனுடைய சமூகத்தில் இருந்துட்டு அவருடைய திட்டங்களை வாங்கி கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்பாக அவர் போதிப்பார், அதை செய்து காண்பிப்பார் என்று சொல்லிப்பார். இப்படிதான் அந்த 3.5 வருஷ காலமும் அங்க போனதாக கூட அங்க பார்க்கிறோம். பெரியமான சகோதர சகோதரிகளே, பிதாவுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும், அதை கீழ்ப்படுதலோடு கூட நிறைவேற்ற வேண்டும். அதில் கூட ஒரு கண்டிஷன் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அது எப்படி வேணாலும் எந்த வகையில் வரும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றலாம். ஆனால் இங்க சொல்லும் போது கீழ்ப்படுதலோடு கூட அங்க நிறைவேற்றணும். மீண்டுமாக அவர் எடுத்த சிலுவையில இன்னொரு சிறிய பகுதி பாரம் அவர் தோல் மேல அங்க ஏற்றப்படுகிறது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அடுத்ததாக சகோதரி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறது கீழ்ப்படுதல் மூலமாக மாத்திரமல்ல, அந்த சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு பாதையில அவர் எதிர்கொள்ளக்கூடிய சில பிரச்சனைகள், சில விஷயங்கள் நீங்க சொல்லும் போது அவமானங்கள் அங்க சொல்றார். மிக முக்கியமாக அதே போல தன்னுடைய சுயத்தை முற்றிலுமாக ஒடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியம். கர்த்தர் இயேசுவை குறித்து பார்க்கும் போது அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன் தான், ஆனா இருந்தாலும் அவர் மனுஷனாக இருந்தார் இல்லைங்களா, ஒரு மனிதராக அங்க இருந்தார். அப்ப மனிதருக்கு உண்டான எல்லாவித ஆசாபாசங்களும் கூட என்ன நிச்சயமா கர்த்தர் இயேசுவுக்கு அங்க இருந்திருக்கும். இங்க சொல்லும் போது கர்த்தர் இயேசு தன்னுடைய பிதாவுடைய ஊழியத்தை எவ்விதமாக பெற்றுக்கொண்டார்னு பார்க்கும்போது முழுமையாக உணர்ந்தவராக எதை உணர்ந்திருக்கிறார் அப்படின்னா, இந்த ஒரு பொறுப்பை கீழ்ப்படிதலோடு கூட நான் செய்து முடிக்கணும், அதே போல இதுல அவமானங்கள் அநேகமாக உண்டு, அந்த அநேக அவமானங்களை நான் சகிக்க வேண்டும், கடைசியாக சொல்லும் போது தன்னை முழுவதுமாக ஒடுக்க வேண்டும், தன்னுடைய ஆசை பாசங்களை அங்க ஒடுக்கி இந்த பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவராக அங்க இருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கும். இது கூட கர்த்தர் இயேசுவுடைய சிலுவையின் பாரத்தில் ஒரு பகுதியாக கூட இருந்தது என்று சகோதர ரசல் அங்க சொல்லுகிறாங்க. அடுத்ததாக பார்க்கும் போது பிதாவினுடைய அனுமதியின் பேர்ல அதே வனாந்திர பகுதியில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் எனக்கு என்னதுங்க, இந்த முழுமையான ஊழியத்தினுடைய அறிவை அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அடுத்ததாக இன்னொரு விஷயம் அவருக்கு முன்பாக நடக்குது, அது என்னன்னு பார்க்கும்போது சாத்தான் மூலமாக இவர் பெற்றுக்கொண்ட அந்த சோதனைகள் என்று சொல்லி அங்க பார்க்கணும். அது கூட நமக்கு தெரியுங்களே அந்த 3 சோதனைகள். அப்ப இவர் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் ரொம்ப சுகபோகமாக சந்தோஷமாக அவர் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை யார் அவருக்கு முன்பாக அங்க வைக்கிறாங்க, சாத்தான் அங்க வைக்கிறதா கூட அங்க பார்க்கும். இதை கூட சகோதரர் ரசல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் அவருடைய சிலுவையின் பாரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பாரம், ஒரு பாரத்தினுடைய பகுதி என்று சொல்லி அங்க சொல்றாங்க. ஒருவேளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் தள்ளிவிட்டு என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், அது கீழ்ப்படிதலோடு நான் நிறைவேற்ற வேண்டும், அதே போல நான் என்னை முழுவதுமாக ஒடுக்கி என்னை வெறுமையாக்கி வெறுத்து அந்த சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் அதை கடந்து போனார். அவமானத்தின் மூலமாக என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றும், இவ்விதமாக என்னுடைய சிலுவையின் பாரத்தை நான் சுமந்தாக வேண்டும். இப்ப இதுவரைக்கும் கர்த்தர் இயேசுவுடைய சிலுவையின் பாரம் அங்கு கூட்டப்பட்டதாக அதிகரிக்கப்பட்டதாக சகோதரர் ரசல் இங்க சொல்லும் போது, எப்பொழுது நம்முடைய கர்த்தர் சாத்தானை வசனத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக வென்று அந்த வனாந்திரத்திலிருந்து வெளியே வந்தாரோ, இப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கர்த்தர் இயேசு அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அங்க சொல்றார். ரொம்ப புதுமையான வார்த்தை என்ன சொன்னால், அவர் வெற்றி அடைந்தார், வெற்றி சிறந்தார், அது எங்க தான் நடந்துச்சுங்க, சிலுவை மரணத்துக்கு அப்புறம், அதே போல உயிர்த்தெழுதல் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். ஆனா சகோதரர் ரசல் சொல்லும் போது இங்கவே அவர் என்ன பண்ணிருக்காருங்க, தன் வெற்றியை அங்க பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி அங்க பார்த்தோம். எப்படி அப்படி சொல்லும் போதுதான், அந்த 3 சோதனைக்கு உள்ள அவர் போயிட்டு வெளியே வரும்போது தன்னுடைய உடல் முழுவதையும் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அங்க பிதாவுடைய சித்தத்திற்கு அங்க ஒப்பு கொடுத்திருந்தார் என்று சொல்லி அங்க பாருங்க. எப்படி அது நடந்தது, இப்ப இதுவரைக்கும் அந்த சிலுவையை அவர் எடுத்தார், அதை சுமந்தார், 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 அந்த பாரம் அங்க கூட்டப்பட்டே இருந்தது. மிகுதியான பாரம் இருந்தாலும் கூட அதை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி அங்க சொல்லப்படுது. ஆனால் இந்த இடத்துல சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு வனாந்தரத்தில் சாத்தான் அவரை சோதித்ததன் மூலமாக இங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்தது. அது என்னன்னா, இதுவரைக்கும் சிலுவையை சுமந்து கொண்டு வந்த கர்த்தர் இப்பொழுது அதே சிலுவையில அறையப்பட்டார் என்று சொல்லி அங்க சொல்றார். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் இயேசு சிலுவையில எங்கதான் அறையப்பட்டாருங்க, கல்வாரியில, அங்க கொல்கத்தால அறையப்பட்டார் என்று சொல்லி அங்க பார்க்கோம். பொதுவாக நம்ம சொல்லும் போது 3.5 வருஷ காலமாக என்ன பண்ணார், அவர் சிலுவையில அறையப்பட்டதாக இருக்கிறார் என்று சொல்லி கூட நம்ம பார்த்துக்கிறோம். ஆனா இந்த சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, சாத்தான் அவரை சோதனைக்குள்ளாக கொண்டு போகும் போது இவர் என்ன பண்ணிருக்கிறார், சிலுவையில அங்க ஒரு அடையாளமாக அங்க அறையப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அங்க சொல்றார். எவ்விதமாக என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும், கர்த்தர் இயேசுவினுடைய காயங்கள் அது 3 வகையில அங்க இருந்ததுன்னு பார்க்கிறோம். தலையில முள்முடி அங்க இருந்தது, கைகள்ல ஆணிகள் அங்க கடாவப்பட்டிருந்தது, கால்கள்ல ஆணிகள் கடாவப்பட்டிருந்தது. ஒருவேளை 4வது ஒரு காயம் சொல்லும் போது எது சொல்லலாம், விழாவில் இருக்கக்கூடிய காயம் சொல்லலாம். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் போது மரிப்பதற்கு முன்பாக 3 பெரும் காயங்களை அவர் பெற்றிருந்தார். அப்ப தலையில அங்க முள்முடி சூட்டப்பட்டிருந்தது, தலை என்பது அது எதை குறிக்கிறதாக இருக்குங்க, சிந்தை அங்க குறிக்கிறதாக இருக்கு. கைகள்ல ஆணிகள் கடாவப்பட்டு காயங்கள் அடைந்திருந்தார், அது எதை குறிக்கிறதா இருக்குங்க, கிரியைகளை அங்க குறிக்கிறதா இருக்கு. அதே போல கால்கள் அதனுடைய காயங்கள் பார்க்கும்போது நடக்கைகளை அங்க குறிக்கிறதா இருக்கு, ஆவிக்கு ரீதியாக. இப்படி பார்க்கும்போது சகோதர சகோதரி, சாத்தான் கர்த்தர் இயேசுக்கு முன்பாக வைத்திருந்த அந்த 3 சோதனைகள்ல நீங்க கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கும் போது இந்த 3 விஷயங்களுமே இருக்கும் அங்க அடங்கி இருக்கும். அப்ப சகோதரர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அங்க சிலுவையில அறையப்பட்டார், அந்த சிலுவையில கூட அவர் பெற்ற காயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தியானிக்கும் போது அவருடைய தலையில அவருடைய சிரசுல காயங்கள் பெற்றிருந்தார், அவருடைய கரங்கள்ல காயங்கள் பெற்றிருந்தார், அதே போல அவருடைய கால்களில் கூட அவர் காயங்கள் பெற்றிருந்தார். இப்ப இந்த நிலைக்கு அப்புறம் தான் இங்க சொல்றாருன்னா, இவ்விதமான காயங்களை பெற்று அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, வெற்றியோடு ஜெயத்தோடு கூட அந்த வனாந்தரத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாத்தான் கொடுத்த அந்த சோதனைகள் இருந்து அவர் என்ன பண்றாரு, ஜெயத்தோடு கூட அவர் வெளியே வந்திருக்கிறார் என்று சொல்லலாம். இது ஒரு முன் அடையாளமாக இருக்கு. எதுன்னா, எதுக்காக அப்படின்னா, இவர் பிதாவுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்கிறதுக்கு ஒரு அடையாளமாக கூட அங்க இருந்தது. அப்ப பார்க்கும்போது சகோதரன் சொல்றாரு, சாத்தானுடைய சோதனைகள் இருந்து வெற்றி சிறந்தவராக அவர் வெளியே அவர் வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் எவ்விதமாக வந்திருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய சிரசை முள்முடிகளுக்கு ஒப்பு கொடுத்து அங்க வந்திருக்கிறாரு, தன்னுடைய கரங்களை அங்க காயங்களுக்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறாரு, அதே போல தன்னுடைய கால்களை கூட அந்த காயங்களுக்கு ஒப்பு கொடுத்து அவர் வந்திருக்கிறாரு. அப்ப அவர் எப்படிதான் வெளியே வந்திருப்பாருங்க? இந்த கேள்விக்குண்டான பதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து நீங்க சொல்றதா, சிலுவையில கொல்கத்தால கல்வாரியில அவர் அறையப்பட்டிருந்தார். அப்ப தலையில முள்முடி இருந்தது, கைகள்ல கால்கள்ல ஆணிகள் கடாவப்பட்ட காயங்கள் இருந்தது, அவர் கூட உயிரோடவே இருந்தார். ஆனால் அந்த காயங்கள்ல இருந்து எப்போ அவர் விடுபட்டார், அந்த ஆணிகள்ல இருந்து எப்போ அவர் வந்து விடுபட்டார்னா, எப்பொழுது அவரை சிலுவையில இருந்து கீழே இறக்குனாங்களோ அப்பொழுது என்ன பண்ணார் கர்த்தர், அதிலிருந்து வெளியே வந்தார். ஆனா வெளியே வரும்போது ஒரு விஷயம் மாத்திரம் அவகிட்ட இல்ல, அது என்னதுங்க, ஜீவன் இல்ல, ஜீவன் இல்ல. சகோதரிங்க சொல்லும் போது இதே வனாந்திரம் சொல்லும் போது, இந்த வனாந்திரத்துல சாத்தான் இவரை சோதித்தன் மூலமாக இவருடைய சிரசில காயங்கள் இருந்தது, இவருடைய கரங்கள்ல இவருடைய கால்கள்ல காயங்கள் இருந்தது. ஆக தன்னுடைய சரீரத்தை அங்க என்ன பண்ணார்னா, அங்க அறைய ஒப்பு கொடுத்தார், வெற்றி சிறந்தார், ஜெயம் பெற்றுக்கொண்டாரு, வெளியே வந்தாரு. ஆனால் எப்படி வெளியே வந்தார்னா, மரித்தவராக அவர் வெளியே வந்தார் என்று சொல்லி அவங்க பார்க்கணும். ஒரு வகையில் நாம் பார்க்கும் போது, எப்பொழுதும் ஞானஸ்தானம் அவர் பெற்றுக் கொண்டாரோ யோர்தான் நதிக்கரையில, அப்ப இருந்து அவர் அடையாளமாக என்ன பண்ணிருக்கார், மரித்திருக்கிறார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். இன்னொரு வகையில சகோர் ரொம்ப அழகான ஒரு ஒரு விஷயத்தை அங்க வைக்கும் போது, மீண்டுமாக இந்த இடத்துல இந்த வனாந்தரத்துல சாத்தானுடைய சோதனைகள்ல அவர் தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அதற்கு உடன்படாம முற்றிலுமாக தன்னைத்தானே தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையாக அர்ப்பணித்த நிமித்தமாக அவர் வெற்றி சிறந்தார், வெளியே வந்தார். ஆனால் மரித்தவராக அவர் வெளியே வந்திருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல இருந்து அவருடைய ஊழியம் அங்க ஆரம்பிச்சது. வல்லமையாக அவருடைய பிரசங்கங்கள் போதகங்கள் இருந்தது, தேவனுடைய உன்னதமான பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை போதித்தார். அற்புதங்கள் அடையாளங்கள் அங்கே செய்தார். அழகான ஊமைகளை அவர் பேசினார். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்குள்ள அந்த விதைகளை அங்க போட்டிருந்தார். மிக முக்கியமாக தன்னுடைய சொந்த சரீரமாக சபையினுடைய ஆரம்ப கோதுமை மணிகளை அவர் என்ன பண்ணாருங்க, அந்த இடத்துல அழகாக பெற்றுக்கொள்வதற்கு எல்லாவித முயற்சிகளையும் அங்க செய்து கொண்டிருந்தார். ஆனால் இதையெல்லாம் எந்த நிலையில தான் அவர் செய்தார் அப்படின்னா, ஒரு செத்துப்போன சரீரம் அது எப்படி செய்யும், ஒரு செத்துப்போன சரீரம் போல என்ன பண்ணியிருக்கார், அவர் செய்திருக்கிறார். அதாவது மரித்த நிலையில, இன்றைக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நம்முடைய ஞானஸ்தான உடன்படிக்கையில நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது, நான் இந்த உலகத்திற்காக மரிக்கிறேன், நீதிக்காக பரிசுத்தத்திற்காக நான் உயிர் தழுகிறேன், பிதாவை உடைய சுத்தத்திற்காக நான் உயிர் தழுகிறேன். அதனால தான் நம்ம ஏற்கனவே படிக்கும் போது இனி நான் அல்ல, ஏன்னா நான் கிறிஸ்துவோடு கூட என்னை சிலுவையில அறைய ஒப்புக் கொடுத்து விட்டேன். இனி நான் அல்ல, நான் எப்படி இருக்கிறேன்னா மரித்திருக்கிறேன், நான் மரித்திருக்கிறேன். ஆனாலும் நான் எப்படி பிழைத்திருக்கிறேன் அப்படின்னா, என்னை பிழைக்க வைத்தது எனக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்து. அப்ப எனக்குள்ள இருக்க கிறிஸ்துவின் மூலமாக நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். ஆக அன்பு சகோதர சகோதரிகள், இங்க பார்க்கும் போது கர்த்தர் இயேசு அவர் ஜெயம் பெற்றவராக அவர் இருந்தார். இருந்த போதிலும் அவர் ஒரு மரித்த நிலையில இருந்தார். எதற்கு அப்படின்னா, தன்னுடைய சொந்த ஆசை பாசங்களுக்கு, தங்களுடைய சொந்த உறவுகளுக்கு, தங்களுடைய சொந்த எதிர்பார்ப்புகளுக்கு அவர் எப்படி இருந்தார், மரித்தவராக அங்க இருந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். மாறாக இங்க பார்க்கும் போது கர்த்தர் இயேசு தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் முழு சிந்தையோடு கூட அங்க இருந்தார் என்று சொல்லி அங்க பார்க்கணும். ஆக தன்னுடைய சிந்தையிலும் சரி, தான் செய்யக்கூடிய கிரியைகளிலும் சரி, தான் நடந்த நடக்கைகளிலும் சரி, உலகத்திற்கு அவர் செத்தவராக மரித்தவராக அவர் இருந்தார். ஆக அவர் சுமந்து கொண்டு வந்த அந்த சிலுவையினுடைய பாரம், அதையும் தாண்டி அந்த சிலுவையில தம்மை அங்க அறைய ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இந்த இடத்துல அங்க பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளை, அப்படி பார்க்கும் போது கர்த்தர் இயேசு ஒரு அருமையான ஒரு அடையாளமாக நமக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் இயேசுவை பற்றி நம்ம பேசும்போது அவரும் கூட இங்க சொல்றாரு, கர்த்தர் இயேசு ஒரு மனிதராக அங்க இருந்திருக்கிறாரு. ஒரு மனிதராக அவர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள், அவருடைய நோக்கங்கள், அதே போல அவருடைய சொந்த திட்டங்கள் என்று சொல்லி அங்க சொல்றார். சொந்த திட்டங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் எவ்விதமாக இருந்தார்னா, அவர் மரித்தவராக அங்க இருந்தார் என்று சொல்லி அங்க பார்ப்போம். அதுக்கு அடுத்தாற் போல அங்க பார்க்கும்போது தன்னுடைய ஊழியத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனுடைய வல்லமை கூட என்ன பண்ணியிருந்தார்கள், முழுமையாக பெற்றுக்கொண்டிருந்தார். அது கூட எந்த ஒரு சரீரத்தில், சரீரம்னா இந்த மாம்ச சரீரம் சொல்லல, எந்த ஒரு நிலையில பெற்றிருந்தார்னா, தம்மைத்தான் மறிக்க ஒப்பு கொடுத்தவராக பிதாவுடைய சித்தத்தை, அது மாத்திரமல்ல அவருடைய வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் இருந்த போதிலும் வல்லமை பெற்றுக்கொண்டிருந்த கர்த்தர் இயேசு தொடர்ந்து மரணத்துக்குள்ளாகவும் போய் கொண்டிருந்தார் என்று சொல்லி சகோதரிங்க சொல்றார். வேற ஒரு கோணம் இது. அந்த பார்வையில எப்படி சொன்னார் பார்க்கும் போது நமக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு பாடத்தில் பார்த்துக்கணும் சொல்லி நினைக்கிறேன். அவர் மற்ற ஜனங்களுக்கு ஜீவன் கொடுத்தது நிமித்தமாக, அதாவது அற்புத அடையாளங்கள் அவர் செய்த நிமித்தமாக, அங்க தம்முடைய வல்லமையை பிதாவிலிருந்து பெற்றுக்கொண்ட தம்முடைய வல்லமையை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன பண்ணியிருந்தாருங்க, ஜனங்கள்கிட்ட அவர் கொடுத்த நிமித்தமாக சரீரத்தில் அதை இழந்து கொண்டு வந்தார் என்று கூட அங்க பார்க்கணும். ஞாபகம் இருக்கு, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த ஒரு பாடத்தில் நம்ம அந்த பாயிண்ட் பார்த்துருக்கோம். இங்க சொல்லும் போது தன்னுடைய ஜீவனுடைய தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இழந்து கொண்டே வந்தார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்ப இது கூட அவர் மரிப்பதற்கு, மரிக்கிற விஷயத்துல இது கூட ஒரு ஒரு பார்ட் என்று சொல்லி சகோதரங்கள் சொல்றார். இது கூட ஒரு பகுதியாக இருக்கு என்று சொல்லி அங்க சொல்றார். அவ்விதமாக நம்ம பார்க்கும் போது இரண்டாவது கேள்வி, கர்த்தர் இயேசு எப்பொழுது அவர் அறையப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி கூட நம்ம பண்ணிருக்கிறோம். இங்க பதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். முதல் கேள்வி ஞாபகப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் இயேசு எப்பொழுது தன்னுடைய சிலுவையை எந்த நிலையில எந்த இடத்துல அவர் சுமக்க ஆரம்பித்தார். கடைசியாக பார்க்கும்போது கர்த்தர் இயேசு எந்த இடத்துல தன்னுடைய சிலுவையினுடைய பயணத்தை அவர் நிறைவேற்றினார், அது நிச்சயமாக நமக்கு தெரியும். இவ்விதமாக இந்த பாதைகள் எல்லாம் அவர் கடந்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த 3.5 வருஷ காலம் அளவும் பிதாவின் சித்தத்தை மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேணும், அதுவும் பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வாழ்க்கையில கடந்த வந்த நிமித்தமாக கடைசியா சொல்றாரு, அண்ட் ஃபைனலி அவரோட லைஃப் எப்படி இருக்குன்னா மரணத்துல அங்க நிறைவேறினது என்று சொல்லி அங்க சொல்றார். ஆனால் அந்த ஒரு மரணத்துல கூட ஒரு மிகுதியான பாரம் அங்க கர்த்தர் இயேசுவுக்கு அங்க கொடுக்கப்பட்டிருந்தது, மிகுதியான பாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை குறித்து தான் கர்த்தர் இயேசு கூட கொஞ்சம் 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 தன்னுடைய மனதில் கொஞ்சம் யோசனை பண்ணாரு, அதற்காக வருத்தப்பட்டாரு. ஒரு நிலையில அது கூட வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய பிதாவினிடத்தில் என்ன பண்ணார், கெஞ்சினார். மரணம் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் அந்த மரணத்துக்கு முன்பதாக இல்ல, அந்த மரணத்துல ஒரு விஷயம் இருக்கு, அது கொஞ்சம் அப்பா நீங்க உங்களுடைய சித்தம் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் மாற்றி தாங்க கேட்டார். அது என்னது அப்படின்னா, தேவ தூஷணம் செய்த இந்த மனுஷன் அந்த குற்றத்திற்காக சிலுவையில அறையப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிற அந்த விஷயம் கர்த்தர் இயேசு அவர் சிலுவையில அந்த சிலுவை மரணத்தில் பெற்றுக்கொண்ட மிகுதியான பாரம் என்று சொல்லி சகோதரர்கள் சொல்கிறார். அதுதான் சொல்றாரு அவமானம், அவமானம் அப்படி சொல்லி சொல்றாரு. சிலுவையில் அறையப்படுவதற்கு கர்த்தர் இயேசு அங்க வந்து அவமானப்படல, ஆனால் அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு உண்டான காரணம் என்ன, அதுதான். அப்ப என்னுடைய பிதாவை நான் நேசிக்கக்கூடிய என்னுடைய பிதாவை, என்னுடைய சொந்த அப்பா, என்னை உருவாக்கினவரை நானே மறுதளித்தேன், அவரை தூஷணம் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரே விஷயத்திற்காக இந்த ஜனங்கள் அந்த ஒரு காரணத்தை சொல்லி காரியத்தை சொல்லி என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறது, அது எனக்கு மனதுக்கு கொஞ்சம் கடினமான விஷயம். அப்பா நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுங்க, நீங்க மாற்றி தாங்க. ஆனா இருந்தாலும் அது என்னுடைய சித்தத்தின் படி அல்ல. அருமையான வார்த்தை இல்லைங்களா, அது என்ன வார்த்தை நீங்க படிக்கலாம். அப்ப அந்த வார்த்தையில கர்த்தர் இயேசு அங்க சொல்லும் போது என்ன வார்த்தை அங்க யூஸ் பண்றாங்க,
ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல.
ஆமா, நான் இந்த பாத்திரத்துல பானம் பண்ணினால் ஒளிய, அத கடைசி அந்த வசனம் மூன்று முறை அவர் கேட்கிறார், பானம் பண்ணினால் ஒழிய இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாதாகில் நிச்சயமா. அப்ப சொல்ற, அப்ப நான் இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, தயவு செய்து என்ன பண்ணுங்க, நீங்க அதை சரி பண்ணுங்க. ஆனா அப்பாட்ட இருந்து என்ன பண்ணலங்க, எங்க வீட்டுக்கு உத்தரவு வரல. அப்ப இரண்டு முறை அவர் கேட்கிறாரு, தெளிவாக தெரிஞ்சுக்கிறாரு கண்டிப்பா இந்த பாத்திரத்துல இந்த வழியாகத்தான், இந்த அவமானத்தின் வழியாகத்தான் நான் என்ன பண்ணும், மரணத்துக்குள்ளாக போகணும், என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் உறுதியாக உணர்ந்ததுனால கண்டிப்பா என்ன பண்றார், கடைசியாக அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அங்க பார்க்கணும். ஆக அன்பின் சகோதர சகோதரிகளே, கடைசியாக அவமானத்தின் மூலமாக கர்த்தர் இயேசு தன்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அங்க பார்க்கணும். ஆக அவருடைய சிலுவையினுடைய முடிவு சொல்வர்த்தமாக நிஜமாக அந்த ஒரு கல்வாரி மலையின் மேல அது நிறைவேறினது என்று சொல்லி நாங்க பார்ப்போம். ஆக இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து தியானித்த நம்முடைய அப்போஸ்தலன் பவுல் அருமையாக இந்த வசனங்களை நமக்கு அங்க முன்பாக அங்க வைக்கிறார். ஆனால் நமக்கு முன்பாக முன்னோடியாக இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தரே சுவிதமாக தன்னுடைய சிலுவை சிலுவையின் பாரத்தை அவர் சுமந்தார், எந்தெந்த நிலைகளில் தன்னுடைய வாழ்க்கையில அதை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்க பட்சத்தில் நாமும் சிலுவையில கர்த்தர் இயேசுவோடு கூட அறையப்பட்டிருக்கிறோம். தன்னை குறித்து அவர் பேசும் போது நான் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன், அது என்ன அர்த்தம் கமெண்ட்ஸ்ல சொல்லும் போது அவர் ஏற்கனவே பார்த்திருக்க இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வேகமா போயிடலாம். என்னுடைய சித்தம் அறிஞ்சிருக்கிறேன், சிலுவையில அறிஞ்சிருக்கிறேன். அதே போல என்னுடைய தாளந்துகள், என்னுடைய வல்லமை, இதையெல்லாம் சிலுவையில நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய உரிமைகள் கூட சிலுவையில அங்க அறிந்திருக்கிறேன். அவர் சொல்லும் போது என்னுடைய சுய கட்டுப்பாடு, இந்த வார்த்தை கூட நம்ம பாருங்க, செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்றோம், அதை கூட நான் சிலுவையில அறிந்திருக்கிறேன். நியாயமான என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய வாழ்க்கையில நியாயமாக இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பில் இதை கூட நான் சிலுவையில அங்க அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அதுக்குண்டான விளக்கம் நம்முடைய சகோதரர் அங்க கொடுக்கிறார், இந்த வசனத்துக்குண்டான விளக்கம். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் சிலுவையில அறைவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது, அல்லது நம்மை உந்தி ஏவுகிறது தள்ளுகிறது என்னவென்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய கான்சன்ட்ரேஷன், நம்முடைய அர்ப்பணிப்பு என்று சொல்லி சகோதரிங்க முடிக்கிறார். அப்ப நம்முடைய சுய சித்தம், அதை நம்ம தடுக்க வேண்டும்னு சொன்னால் அதற்கு உந்துகோலாக இருக்கக்கூடியது, அடிப்படையாக இருக்கக்கூடியது நம்முடைய அர்ப்பணிப்பு. அதே போல நம்முடைய தாளந்துகள், இது எனக்காக நான் பயன்படுத்துறதில்ல, கர்த்தர் இயேசுவுக்காக தேவனுடைய சித்தம் அது வெளிப்படுவதற்காக நான் பயன்படுத்துவேன். அது எனக்காக பயன்படுத்துவதிலிருந்து நான் நிறுத்துகிறேன். எப்படின்னா என்னுடைய அர்ப்பணிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல என்னுடைய உரிமைகள், எனக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, நான் அதை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு உரிமைகள் இருக்கு, கேட்பதற்கு உரிமைகள் இருக்கு, அப்படிங்கிற பட்சத்தில் அதை கூட நான் தேவனுக்காக விட்டுக் கொடுப்பதற்கு, அதை கூட தேவனுக்காக நான் கொடுப்பதற்கு என்னை உந்துகிறது தள்ளுகிறது என்னன்னு பார்க்கும்போது என்னுடைய அர்ப்பணிப்பு, அதே போல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நியாயமான எதிர்பார்ப்புகள். ஒருவேளை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமாக அங்க இருக்கலாம், ஒருவேளை குழந்தை இல்லாதவங்களுக்கு அது குழந்தையாக இருக்கலாம், ஒருவேளை வேலைக்கு ஏற்ற விதமான ஒரு படிப்பு அது படிப்பாக இருக்கலாம், அல்லது படிப்புக்கு ஏற்ற விதமான ஒரு வேலை அது வேலையாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு ஏற்ற விதமான ஒரு ஊதியம் அது ஊதியமாக இருக்கலாம். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்க கூடிய அடிப்படையான நியாயமான எதிர்பார்ப்புகள், யாரும் தவறுனு சொல்றது கிடையாது. ஆனால் அதுலேயும் இங்க சகோதரர் ரசல் என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயமான எதிர்பார்ப்புகளை கூட நாம் என்ன பண்ணும், சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். சோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசும் போது, இதை கேட்கும் போது, தியானிக்கும் போது எவ்விதம் இது முடியும் நம்முடைய வாழ்க்கையில, நிச்சயமாக நம்ம யோசனை பண்ணணும், அல்லது யோசனை பண்ணுவதற்கு கூட சற்று கடினமாக கூட அங்க இருக்கலாம். ஆனா இருந்த போதிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்க சொல்லும் போது இது ஒரு ரூல், இது ஒரு சட்டம், அவ்வளவுதான். இந்த சட்டத்திற்குள்ள வந்துட்டோம் சொன்னா இந்த சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம நிச்சயமாக இருக்கணும். ஒருவேளை இன்றைக்கு நம்ம அந்த சட்டத்திலிருந்து சற்று நம்ம தவறி போலாம், அப்படி போலாம் இப்படி போலாம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய பலவீனங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சில பொறுப்புகள், நம்முடைய குடும்பத்தினுடைய பாரங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா இருந்த போதிலும் இதற்குண்டான முயற்சிகள் நம்முடைய சிந்தையில நம்முடைய இருத்தில் இருக்கும் போது, அல்லது இந்த விஷயங்களின் வாழ்க்கையில நான் கொஞ்சமாவது நிறைவேற்ற வேண்டுமே அப்படிங்கிற அடிப்படை ஆசைகள் விருப்பங்கள் இருக்கும் போது தேவன் அந்த மனதின் விருப்பங்களை கூட நிச்சயமாக பார்க்கிறார். ஆக இந்த விருப்பத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை பயணிக்கும் போது சில நிலைகள்ல இந்த விருப்பத்தோடு கூட நம்முடைய நாம் பெற்றுக்கொண்ட அந்த சிலுவையின் பாரத்தை அனுபவித்து நம்ம செல்லும் போது ஏதாவது ஒரு நிலையில ஒரு சூழ்நிலையில நிச்சயமாகவே நாம் சுமந்து கொண்டு போகிற அந்த சிலுவையில நம்மை நாமே முற்றிலுமாக அறைய ஒப்புக் கொடுப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு வழி வாய்ப்பை நிச்சயமாக உண்டு பண்ணுவார். ஆக அந்த முயற்சியை கூட நாம் எடுப்பதற்கு நமக்கு தகுதி அங்க இல்ல, அந்த அறிவு கூட நமக்கு இல்ல, அந்த வாய்ப்பு கூட யார்தான் தரணும், நம்முடைய பிதா தான் அங்க தரணும். ஆக பிரியமான சகோதர சகோதரிகள், போன பாடத்தில் கூட நம்ம பார்த்திருக்கிறோம், நம்முடைய தேவன் அது அவர் எப்படி இருக்காருன்னா யதார்த்தமுள்ள தேவனாக இருக்கிறார், அவருடைய வார்த்தைகள் யதார்த்தம் உள்ளதாக இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலைகள்ல நம்முடைய காரியங்கள் நிறைவேற வேண்டுமோ நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காத்துக்கொண்டே இருக்கிறார். அவர் காத்திருக்கும் போது கூட நாம் கூட எப்படி இருக்கணுங்க, அதற்காக காத்திருக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆக அந்த வகையில் பார்க்கும்போது இந்த விஷயங்களை எல்லாம் நாம் நம்முடைய சிலுவையில அறைய வேண்டும். அப்ப நம்முடைய தன்னிச்சையாக தனிப்பட்ட நம்முடைய சிலுவையில் இல்ல, இங்க அழகான வார்த்தை அங்க சேர்த்து வைக்கிறாரு, நான் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணியிருக்கிறான், சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது நாம் சிலுவையில் அறையப்படுகிறது கூட கிறிஸ்துவுடைய சிந்தை பேர்ல, அதே போல பிதாவுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக அல்லது நிறைவேற்றக்கூடிய வகையில அது நிச்சயமாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது பிதா நிச்சயமாக அந்த வாய்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையில தருவார். ஆனால் அந்த வாய்ப்புகளை தேடி கண்டுபிடிப்பதற்கு, அந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்குண்டான அந்த முயற்சிகளை போறதுக்கு, அந்த வாய்ப்புகள் என்னுடைய வாழ்க்கையிலும் வரணும், நான் கூட அந்த வாய்ப்புகளாக போக வேண்டும் என்கிற அடிப்படை அந்த ஆசை, நோக்கம், விருப்பம் இதெல்லாம் யார் கையில இருக்கணும், நம்ம கையில தான் அங்க இருக்கு. அப்படி பார்க்கும்போது நாம் கூட சிலுவையில அறைய ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். நம்முடைய எல்லாவித காரியங்கள் இங்க பார்க்கும்போது செல்ஃப் கண்ட்ரோல், அது கூட ஒரு அருமையான வார்த்தை நம்ம சொல்றோம், சுயம் என்று சொல்லி சார்க்கும் சுயம். இப்ப ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் ரோமர் 6:6 பார்க்கும் போது நம்முடைய பழைய மனுஷனை நம்ம இருக்கிறோம், சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறோம் பழைய மனுஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஓல்டு நேச்சர், அது மாத்திரமல்ல இங்க பார்க்கும்போது ஓல்டு செல்ஃப் என்று சொல்லி அங்க பார்க்கணும், நம்முடைய சுயம், சுயம் நமக்குண்டா எல்லாவற்றையும் சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்துக்கிறோம் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக சொல்லும் போது நமக்கு ஒரு அருமையான போதனையாக அப்போஸ்தலர் பவுல் இங்க முன்வைக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்க நமக்கு சொல்வதற்கு முன்பாக இந்த ஒரு அருமையான ஆழம் மிகுந்த இந்த ஒரு கருத்தை, இந்த அருமையான சத்தியத்தை சொல்வதற்கு முன்பாக இவர் என்ன பண்ணிருக்காருன்னா தம்மை முழுமையாக சிலுவையில அங்க அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் பார்த்திருக்கிறோம், அனந்தினமும் அவர் எடுத்த சிலுவை, அந்த சிலுவையினுடைய பாரம், அந்த பாரத்தின் மூலமாக அவர் பெற்றுக்கொண்ட பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், நிர்வாணங்கள், பசிகள் எல்லாம் நம்ம சொல்லலாம். கடைசியாக தன்னைத்தானே என்ன பண்றாங்க, சிலுவையில ஒப்பு கொடுத்து அவர் மரித்தார். லிட்டரலா கிடையாது, ஏன்னா தெரியும் அவர் வந்து எப்படிதான் இறந்து போனாருங்க, அப்போஸ்தலர் பவுல் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தல, அவர் சிறைச்சேதம் பண்ண போட்டு அங்க இறந்து போனார்னு பாக்குறோம். அப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய தன்னுடைய வாழ்க்கையில முற்றிலுமாக தேவனுடைய சித்தத்திற்காக தம்மை கர்த்தர் போலவே அவரை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்க பார்க்கும். அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும் போது சகோதர ரசல் திரும்பமாக ஒரு பாயிண்ட் நமக்கு சொல்லுறாரு, கர்த்தர் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுவது ஒப்புக் கொடுவதற்கு அதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சகோதர ரசல் சொல்றாரு என்ன சொல்லுகிறான் பார்க்கும் போது, என்னுடைய போதகரனுடைய விருப்பம் சிந்தை அதே போல என்னுடைய பிதாவினுடைய சிந்தை விருப்பம் பரிசுத்தாவின் மூலமாக என் மேல அது ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்ற, அல்லது என்னை முற்றிலுமாக அது வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்ற. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது பிதாவுடைய வேலையை செய்வதற்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அவர் கொடுத்த இந்த பாரமான ஊழியத்தை நிறைவு செய்வதற்கு பிதாவுடைய சித்தம் முற்றிலுமாக என் மேல அங்க ஆட்சி செய்யணும், அதே போல கர்த்தர் இயேசுவின் சிந்தை முற்றிலுமாக என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்லுகிறதா பார்ப்போம். அதைத்தான் திரும்பவும் அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய வார்த்தை எழுதும் போது ஒன்று கொரிந்தியர் நிருபம் 9:27 நீங்க படிக்கலாம்.
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்க என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்.
அப்ப என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன், எதற்கு கீழ்படுத்துறார் அப்படின்னு பார்க்கும் போது பிதாவுடைய சித்தம் என்னுடைய கர்த்தனுடைய சிந்தை என்னை முற்றிலுமாக ஆட்கொள்வதற்காக, என்னை முற்றிலுமாக ஆட்சி செய்வதற்காக என்னை தாழ்த்தி தாழ்த்தி ஒடுக்கி நான் என்ன பண்றேன், அவருடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் இவ்வளவு விஷயங்கள் நான் பேசுறேன், பேசி நான் இந்த காரியத்தை செய்யலன்னா அங்க என்ன சொல்றாருங்க, நான் ஆகாதவனாக நான் போயிடுவேன். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி என்னை முற்றிலுமாக பிதாவுடைய சித்தத்திற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்க பாருங்க. அநேகமாக அந்த நம்முடைய ஒன்டே கன்வென்ஷன்ல அந்த 2வது பாடத்துல நம்ம கேட்டிருப்போம் அந்த மனத்தாழ்மை. மனத்தாழ்மையுடைய இன்னொரு ஒரு அருமையான ஒரு பார்வை சகோதர் அங்க சொல்லும் போது அங்க சொல்லியிருக்கிறாரு, முற்றிலுமாக தேவனுடைய சித்தத்தை
செய்வது
அங்க அறிந்து அதை உணர்ந்து அதற்கு ஒப்புக்கூடும் நிறைவேற்றுகிறதெல்லாம் பின்னாடி இல்லைங்களா. அப்ப நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அநேகமாக நம்ம ஊழிய பொறுப்புகளை நம்ம கையில வாங்குறது அப்படி இல்லை. ஆனால் அதுக்கு முன்பதாகவே அதை என்ன பண்ணும், அதை அறிந்து கொள்ளணும், அதை புரிந்து கொள்ளணும். இந்த சிலுவையை சுமப்பதற்கு முன்பதாக சகோதர் ரசல் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன சொல்லி பார்க்கும்போது, சிலுவை எல்லாருமே அங்க சுமக்கலாம் எடுக்கலாம், ஆனால் சுமப்பது என்ன பண்றது, தொடர்ந்து சுமப்பது, அதை இறுதி வரை சுமப்பது சில பேர் தான். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அதை எடுப்பதற்கு முன்பதாகவே இந்த பாரத்தை நான் சுமந்து கொண்டு போயிட்டு என்னுடைய வாழ்க்கையில் எல்லையில நான் அதை சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணணும், யோசனை பண்ணணும், அதை குறித்து சிந்திக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதை எடுக்கவே கூடாது என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆக கர்த்தர் இயேசுவை போல அல்லது அப்போஸ்தலரை போல என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக என்னுடைய பிதாவின சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதை கொடுப்பதற்கு முன் வரதுக்கு முன்னாடி தேவனுடைய சித்தம் என்று வாழ்க்கை என்னவாக இருக்கு நிச்சயம் என்ன பண்ணும், முதல்ல அதை அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு ஆமா இதுதான் என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தமாக இருக்கு என்று சொன்னால் ஒரு 60-70 பேர் இருக்கும்னா தேவனுடைய சித்தம் எல்லாரும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரே சித்தம். அது என்ன சித்தம், அவருடைய குமாரனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளணும், அது ஒரே சித்தம். ஆனால் அந்த சாயலை பெற்றுவதற்குண்டான வழி வாய்ப்புகள் அல்லது அதற்குண்டான தகுதிகள் இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஏற்ற தாழ்வுகள் நமக்கு இல்லாத நிச்சயமா இருக்கும். ஒருவர் நிறைவாக இருப்பார், ஒருவர் குறைவாக இருப்பார், சற்று அதிகமாக இருக்கலாம், குறைந்த நிலையில கூட இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருக்கட்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஒரு பொறுப்பை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியுமா, அதற்குன்பாக என்னுடைய வாழ்க்கையில பிதாவுடைய சித்தம் அவர் கொடுக்கிற அந்த பொறுப்பு என்ன அப்படிங்கறத என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், உணரணும், அதை புரிந்துக்கணும். புரிந்து கொண்டு தேவன் இதுதான் என்னுடைய சித்தமாக இருக்கும் வாழ்க்கையில இந்த வேலையை நீ செய் என்று சொல்லி தேவன் கொடுக்கிற பட்சத்தில் அந்த வேலையை நம்முடைய கைகளில் வாங்கி அதை நிறைவேற்றி தீர்க்கிறது தான் பிதாவுடைய சித்தத்தை நாம நிறைவேற்றுகிறது என்று சொல்லி அங்க பார்க்கும். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பிரகாரமாக நான் முற்றிலுமாக என்னை ஒடுக்குகிறேன், நான் என்ன பண்றேன் என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நான் புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செய்யறேன், அதை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அங்க பாருங்க. அப்படி பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அவரை போலவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிலுவை அங்க எந்த நிலையில நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அதே போல அந்த சிலுவையினுடைய பாரம் அதை வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகளிலும் நம்ம உணர்கிறோமா, அதை நம்ம பார்க்கணும், ஃபீல் பண்றோமா, கர்த்தர் இயேசு அவருடைய சிலுவையின் பாரத்தை போல நம்முடைய சிலுவையின் பாரம் நம்ம மேல இருக்கிறதை நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? அது எந்தெந்த நிலையில் நம்முடைய பாரம் அங்க இருக்கு என்று சொல்லி அங்க பார்க்கும். அதே போல எந்த நிலையில நாம் சிலுவையில, எந்த இடத்துல நாம் சிலுவையில அறைய நம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம், என்னென்ன காரியங்கள்ல நம்மை நாம் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம், அதை கூட நம்ம சிந்தித்து அங்க பார்க்க வேண்டும். இப்போதைக்கு இந்த உலகத்தில் இந்த மாம்சத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டு வேலைகள் இதுதான். ஒன்று, சிலுவையை எந்த நிலையில நம்ம எடுக்கிறோம், அதே போல என்னென்ன நிலைகள் அதை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். இதை நன்றாக நம் வாழ்க்கையில் நம்ம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். இது நம்முடைய சுய சத்தத்தினால சுய விருப்பத்தினால நிச்சயமாக அது நடக்காது. நிச்சயமாகவே தேவனுடைய ஆவி அதே போல சத்திய அறிவின் மூலமாகத்தான் இந்த நிலைகளை நம்ம நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி அங்க பார்க்கும். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, கடைசியாக நம்மை குறித்து சகோதரர் இந்த பாடத்தில் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சுயத்தை முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிற விஷயம். பொதுவாக உலக மனுஷனை குறித்து சகோதரங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்ட்ராங் பர்சன், அதாவது வலிமை நிக்க ஒரு மனிதர் இன்னொருவருக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பது இயலாத ஒரு காரியம். அந்த வலிமைங்கிறது வந்து பிசிக்கா எடுத்துக்கலாம், அல்லது மென்டலி எடுத்துக்கலாம், நம்முடைய சரீர பிரகாரமாக எடுத்துக்கலாம், அல்லது நம்முடைய சிந்தையில நம்ம எடுத்துக்கலாம். வலிமை மிக்க ஒரு மனிதன் தன்னை இன்னொருவருக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு, அல்லது இன்னொருடைய சந்தோஷத்திற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு, அல்லது இன்னொருடைய விருப்பத்திற்கு தன்னை இணங்க வைப்பதற்கு என்ன பண்ண மாட்டார், அவர் முன் வரவே மாட்டார். ஏன்னா அவர் எப்படி இருக்காருங்க, ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனா இருக்கிறார். இப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்தது ஒரு விஷயத்தை சொல்றாரு, நல்ல விஷயங்களை செய்வதற்கு உறுதியுள்ள ஒரு மனிதர். இங்க மறுபடியும் சொல்றாரு, நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு செய்ய உறுதியுள்ள மனிதர். இவர் எப்படி இருப்பாருங்க, மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்வதற்கு நிச்சயமா எந்த நிலையிலும் நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்வேன் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் எப்படி இருப்பார், தம்மை ஒப்புக் கொடுப்பாரா இல்லைங்களா, மற்றவர்களுடைய விருப்பத்திற்கு தன்னை இணங்குவாரா இல்லைங்களா? ஆமா சொல்றோம், சகோதர சொல்ற இல்ல சொல்ற, ஏன்னா நான் அவருக்கு நன்மை செய்வேன், நான் அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நான் செய்வேன், நான் அவருக்கு உதவி செய்வேன். அப்ப இந்த இடத்துல கூட என்ன சொல்றாருன்னா, நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய சுயத்தை குறித்து அவர் அதிகமாக யோசனை பண்ணக்கூடியவராக, அல்லது தன்னுடைய சுயத்தை குறித்து அந்த நிலையில தன்னை உறுதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக அங்க இருப்பார். அதான் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, முந்தைய மனிதனை காட்டிலும் இவர் எப்படி இருப்பார்னா, மற்றவர்களுக்கு அங்க தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு எப்படி பாருங்க, அவர் இயலாதவராக முடியாதவராக இருப்பார். இது அப்படியே சொல்றார். அடுத்தது, இந்த மனிதர்கள் நிச்சயமாக தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க முன் வர்றதற்கு கொஞ்சம் கடினமான விஷயம் என்று சொல்லி அவங்க சொல்றார். இதை சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்றாங்க, கர்த்தர் இயேசுவை குறித்து அங்க பேசுறார். கர்த்தர் இயேசு அவர் ஸ்ட்ராங் பர்சனா இல்லைங்களா, நிச்சயமாக. அதே போல மற்றவர்களுக்கு நன்மை தான் செய்யணும், தீமைகள் செய்யக்கூடாது. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் தான் கொடுக்கணும், அங்க சாபங்கள் கொடுக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு உதவிகள் தான் செய்யணும், உபத்திரவங்கள் கொடுக்கக்கூடாது. இதுல ரொம்ப உறுதியான மனுஷன் கர்த்தர் இயேசுவா இல்லைங்களா? ஆமா, அவர் மனுஷீகத்தில் இருக்கும் போது ரொம்ப உறுதியாக இருந்தார் என்று சொல்லி அங்க பார்க்கணும். சகோதரர் கூட அங்க விதமாக தான் அங்க சொல்றாரு. ஆனால் இந்த உறுதியுள்ள மனுஷன் இவர் தம்மை இன்னொருவருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார், இன்னொருடைய சிந்தைக்கு தம்மை இசைந்து கொடுத்திருக்கிறார், இன்னொருடைய திட்டத்திற்கு தம்மை வளைத்து கொடுத்திருக்கிறார், அது யாருங்க, பிதாவாகிய தேவன். அப்படி சொல்லி பார்க்கும் போது இவரை ஒரு அழகான ஒரு உதாரணமாக அங்க வச்சிருக்கிறாரு. என்னென்னு சொன்னால், திரும்பமாக நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த வார்த்தையை தான் பேசுறாரு சகோதரர்கள். அப்பா, இது உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். இதை சொல்லிட்டு தான் அடுத்த இந்த ஒரு வசனத்தை அங்க வைக்கிறார் என்று சொன்னால், இஃப் இட் பி பாசிபிள் சொல்றா, இஃப் இட் பி பாசிபிள், ஒருவேளை இது நீங்க கூடுமானால். அப்ப இவ்வளவு வல்லமை உறுதி உள்ள ஒரு மனுஷன் இப்ப யார்கிட்ட போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் அதை வைக்கிறாரு, தன்னுடைய பிதாவினிடத்துல அதை வைக்கிறதா சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை, கடைசியாக இவர் என்ன சொல்ற அவருடைய பாயிண்ட் என்ன பார்க்கும் போது, ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு உறுதியுள்ள மனிதராக அங்க இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் மற்றவருடைய சிந்தைகளுக்கு, அவருடைய விருப்பங்களுக்கு நம்மை இணங்கி நம்ம இசைந்து கொடுக்கிறதுக்கு நிச்சயமாக நமக்கு நம்முடைய மனது கடினப்படலாம். ஒன்று, இன்னொன்று நன்மை செய்வராக கூட நம்ம இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னும் கூட அதிகப்படியான கடின நம்பத்தில் இருக்கலாம். ஆனால் கடைசியாக சொல்லும் போது, கர்த்தர் இயேசுவை உதாரணமாக வைத்து சொல்லும் போது, தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லணும் அப்படின்னா, எவ்வளவு உறுதியாக நாம் இருந்தாலும் கூட அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக அங்கு இருக்கிறோம் என்று சொல்லி அங்க பாருங்க. இது எதுக்காக சொல்றாரு பார்க்கும்போது, நம்முடைய சுயத்தை முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம் இங்க இவ்விதமாக அங்க சொல்கிறார். அவர் பார்க்கும்போது அன்பு சகோதர சகோதரிகள், நம்முடைய அந்த க்ரூசிபிகேஷன், நம்முடைய சிலுவையில் அறையப்படுகிற அந்த விஷயம், அது தானாக நம்முடைய சுய விருப்பத்தோடு நிச்சயமாக அங்க இல்ல, அதுல கூட பிதாவினுடைய சித்தம் அங்க இருக்கணும். அது எந்த நிலையில எந்த இடத்துல எதற்காக என்னென்ன காரியங்களுக்காக நம்மை நாம் சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த காரியம் பிதாவாக தேவனுடைய சித்தத்தினால அது நிறைவேற்றப்படணும், அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த ஒரு விருப்பத்தை, அந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைவேற்ற வேண்டியவர்களாக அங்கிருக்கிறோம். ஆக நம்மை நாம் மாத்திரம் சிலுவையில் அறியல, நமக்காக கொடுக்கப்பட்ட சிலுவையில மாத்திரம் அறியல, கர்த்தர் இயேசுவுடைய சிலுவையில கூட நம்ம பண்ணிருக்கிறோம், அறியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அங்க சொல்கிறாங்க. அப்ப கர்த்தர் இயேசுவுடைய சிலுவையில் அறையப்படுகிற விஷயம் பார்க்கும்போது, அவருடைய பாடுகள், அவருடைய வேதனைகள், துக்கங்கள், அவமானங்கள், கண்ணீர்கள், ஏன் அவருடைய மரணத்தில் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நாம் நம்மை இணைப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். கடைசியாக சொல்லும் போது, கர்த்தர் இயேசுவோடு கூடவே நாம் மரித்திருக்கிறோம் என்று சொல்லி கூட அங்க பார்க்கும். ஆக ஏற்கனவே சகோதர் கேட்ட அந்த மூன்று கேள்விகள், நம்முடைய வாழ்க்கையில எப்போ எந்த இடத்துல நம்முடைய சிலுவை அங்க சுமக்க அங்க ஆரம்பித்தோம், அதாவது நம்முடைய சிலுவை எடுத்தோம், எந்தெந்த நிலைகளில் நம்முடைய சிலுவையின் பாரத்தை நம்ம உணர்ந்து கொண்டு வந்திருக்கிறோம், ஒருவேளை இன்றைக்கு உண்டான இந்த நாளுக்கு உண்டான சிலுவையின் பாரத்தை இன்னைக்கு நம்ம உணர்ந்து முடிச்சிருக்கிறோமா, அதை நம்ம பார்க்கணும். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதியில் நம்முடைய சிலுவையின் பாரத்தை நம்ம நிறைவேற்றுவோம். குறிப்பாக அறையப்பட்ட அந்த சிலுவையில நம்முடைய ஜீவன் கூட என்ன பண்ணுங்க, அது முற்றிலுமாக தேவன் சித்தத்திற்காக அது நம்ம கொடுப்போம்ங்கிற ஒரு நம்பிக்கை கூட நமக்கு நிச்சயமாக அங்கே இருக்கும். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடம் சில ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் மாத்திரம் நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சிறிய பாடம் தான். ஆக இந்த பாடத்தில் சகோதரர் நமக்கு முன்பாக வைப்பது, கர்த்தர் இயேசுவினுடைய சிலுவையோடு நாம் கூட என்ன பண்ணிருக்கோம், அறையப்பட்டிருக்கிறோம். ஆக அறையப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நிலைகள் என்னவாக இருக்கிறது என்பது கூட கர்த்தர் இயேசுவின் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவோடு கூட பிதாவுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இயேசுவோடு கூட நாம் சிலுவை சுமந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தர் இயேசுவோடு கூட அந்த சிலுவையின் பாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசுவை போல பாடுகளையும் அவமானங்களையும் துக்கங்களையும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசுவை போலவே மரணத்திற்காக நம்ம ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இதமாக தேவனுடைய சித்தம் தொடர்ந்து கடைசி வரைக்கும் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக உறுதியாக அன்றைக்கு நம்ம சொல்லலாம், கர்த்தர் இயேசுவை போலவே நம்ம என்ன பண்ணலாம், மகிமையில அவரோடு கூட நாம் உட்கார்வதற்கு தேவன் நமக்கு நிச்சயமாக கிருபை செய்வார். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளை, ஒருவேளை இன்றைக்கு நம்ம பார்த்த பாடத்தில் தேவன் அவருடைய வார்த்தையில் கொண்டு நம்மத்தில் பேசக்கூடிய அந்தந்த பாயிண்ட்ல நிச்சயமாக நாம் கவனம் கொண்டு வரக்கூடிய நம்முடைய கர்த்தர் இயேசுவை பற்றின அந்த ஒரு பரிசுத்தமுள்ள அந்த ஒரு பந்தியில நாம் இதே சிந்தையோடு கூட பங்கேற்பதற்கும், தொடர்ந்து புதியதான சில முடிவுகளை தேவனுக்கு முன்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுப்பதற்கும் தேவன் நமக்கு கிருபை செய்வார். அது மாத்திரமல்ல, எடுக்கப்பட்ட முடிவுகள்ல நம்முடைய மரணம் பரியந்தம் நாம் நிலை நிற்பதற்கு, அவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கிருபை செய்வாராக. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.